المرسلين وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد கண்ணியமிக்க உலமாக்களே, முஸ்லிம் சமூகம் தொடர்பான தெளிவுபடுத்துவதற்காக இன்று ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற காத்தாங்குடி நகர முதல்வர் மதிப்புக்குரிய அல்ஹா எஸ்எச்எம் ஆஸ்கர் ஜேபி அவர்களே, எனக்கு முன்பு மிகவும் கம்பீரமான முறையிலே முழங்கிவிட்டு மாஷா அல்லாஹ் மிகச்சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்திவிட்டு அமர்ந்திருக்கின்ற கிழக்கு மாகாண உறுப்பினர் பொறியியலாளர் அல்ஹாஜ் கௌரவ சிப்லி ஃபாரூக் அவர்களே, பிறவி நகர முதல்வர் அல்ஹாஜ் எம்ஐஎம் ஜசீம் அவர்களே, காத்தாங்குடி நகரத்தில் உறுப்பினர் சவரர் சபரி அவர்களே, சவரர் ஜியாத் அவர்களே, நமது கட்சியினுடைய சிரேஷ்ட உறுப்பினர்களே, கண்ணியமிக்க பள்ளிவாசல்களுடைய நம்பிக்கையாளர்களே, மதிப்புக்குரிய பாடசாலைகளின் அதிபர்களே, கல்விமான்களே, ஏனைய சமூக சமய நிறுவனங்களுடைய தலைவர்களே, பிரதிநிதிகளே, அன்புக்குரிய சகோதரர்களே, நமது இப்பேச்சை வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் பல நாடுகளில் இருந்து இப்பேச்சுக்களை இணையதளத்தினூடாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய உடன்பிறப்புகளே, சகோதர சகோதரர்களே, ஊடகவியலாளர்களே, நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வாறான ஒரு தெளிவுபடுத்துகின்ற இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள கிடைத்தமையை இட்டு எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு நாங்கள் முதலில் நன்றி செலுத்துவோமாக. எவ்வாறு நாங்கள் இன்று ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கின்றோமோ, இதேபோன்று நாளை மறுமை நாளிலும் நாங்கள் சந்தோஷமாக அல்லாஹ்வுடைய அரசிலே அவனுடைய நிழலிலே நாங்கள் தங்கியிருப்பதற்கும் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை பெற்ற கூட்டமாக அங்கிருப்பதற்கும் அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிவானாக என்ற சந்தர்ப்பத்திலே முதலில் பிரார்த்திக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்கள், எங்களுக்கு தெரியும் கடந்த பல மாதங்களாக நமது நாட்டிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு நமது சமூகம் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பொதுவர சேவை என்கின்ற ஒரு இயக்கத்தினுடைய சில நடவடிக்கைகளினால் நமது சமூகம் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நாங்கள் முகம் கொடுத்தோம். இன்று சற்று அல்ஹம்துலில்லா தளர்ந்திருக்கிறது. மீண்டும் இந்த பிரச்சனை இதைவிட விஸ்வரூபம் எடுக்கலாம், இதைவிட மோசமான பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கலாம். எதிர்காலத்திலே இவ்வாறு தொடர்ச்சியான பல்வேறுபட்ட சவால்களுக்கு முஸ்லிம் சமூகம் வடகிழக்கு வெளியிலும் வடகிழக்கிலும் முகம் கொடுக்க வேண்டி வரலாம். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் முஸ்லிம் சமூகம் மிகவும் கவனமாக நிதானமாக பொறுமையோடு எங்களுடைய காய்களை நகர்த்தி இந்த சமுதாயத்தை வழிநடத்திச் செல்ல வேண்டும் என்பதை நாம் மிகவும் கவனமாக இருக்கின்றோம். கடந்த சுமார் ஒரு வருட காலம் நமது பிரதேசங்கள் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு அல்ஹம்துலில்லா உலமாக்கள், அரசியல் தலைமைகள், கல்விமான்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்து இரவு பகலாக அலசி ஆராய்ந்து அந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்க முடியுமோ எவ்வாறு குறைக்க முடியுமோ, எவ்வாறு மட்டுப்படுத்த முடியுமோ, அவ்வாறு மட்டுப்படுத்துவதற்கான பணிகளில் கட்சி வேறுபாடு இல்லாமல், அரசியல் வேறுபாடு இல்லாமல், பிரதேச வேறுபாடுகள் இல்லாமல், முகம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சென்ற ஒரே அடிப்படையிலே ஒன்றுபட்டு செயற்பட்டோம். அவ்வாறு செயற்படுகின்ற போது பல்வேறுபட்ட விமர்சனங்கள், பல்வேறுபட்ட வதந்திகள், பல்வேறுபட்ட தாக்குதல்களுக்கு நாங்கள் உள்ளானோம். அரசியல் தலைமைகளில், பத்திரிகைகளில், இணையதளங்களில் நமது சகோதரர்கள் தாக்கினார்கள், ஏசினார்கள், பேசினார்கள். நயவஞ்சகர்கள், காட்டிக் கொடுப்பவர்கள், சமூகத்தினுடைய துரோகிகள், என்ன எல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாவற்றையுமே நான் சொன்னார்கள். அதற்காக நாங்கள் யாரையும் குறை கூறவில்லை, யாரையும் நாங்கள் ஏசவில்லை, யாருக்கு நாங்கள் பதிலளிக்கவில்லை. மிகவும் கவனமாக எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கையாண்டோம். எங்களுக்கு முன்னால் இன்னும் ஒரு சமூகம் தன்னுடைய பிரச்சனைகளுக்காக போராடி, தங்களுடைய உரிமைகளை முன்னெடுப்பதற்காக போராடி 30 ஆண்டுகள் ஜனநாயக ரீதியிலும் ராணுவ ரீதியிலும் போராடி இறுதியிலே ஜீரோவுக்கு வந்திருக்கின்ற ஒரு சமூகத்தை பார்த்து அந்த சமூகத்தினூடாக அனுபவங்களை கண்டவர்கள் நாங்கள். ஆகவே முஸ்லீம்கள் அவ்வாறு செயல்பட முடியாது. எங்களுடைய அந்த சகோதர தமிழ் சமூகத்திற்கு இராணுவ பலம் குறைவாக இருந்த போதிலும் தொடர்ந்து அதிகார நிர்வாக பலம் இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்ள வேண்டும். வடக்கிலே இருந்து விரட்டி அடிக்கப்பட்டு இன்றும் இந்த நாட்டிலே குற்றவாளி பிரதேசங்களிலே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 100,000 மக்களை மீண்டும் அந்த மண்ணிலே கொண்டு போய் குடியேற்ற முடியாத நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். அரசு அதிகாரங்கள் இருக்கிறது, அமைச்சு அந்தஸ்து இருக்கிறது, நிர்வாக அதிகாரம் எங்களிடத்திலே இல்லை. மிக தெளிவாக நாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், ராணுவ அதிகாரத்தை விடவும் நிர்வாக அதிகாரம் சக்தி வாய்ந்தது. வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அத்தனை நிர்வாக அதிகாரங்களும் எங்களுடைய சகோதர தமிழ் சமூகத்தினுடைய கைகளிலே இருக்கின்றது. அதே போன்று அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாக இயந்திரம் அந்த அதிகாரிகளுடைய கரங்களிலே இருக்கிறது. நாங்கள் மிகவும் கவனமாக எங்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் முன்படுத்த வேண்டும். வடக்கிலே இருந்து ஒரு ஊரிலே இருந்து 300 குடும்பங்கள் 90 ஆம் ஆண்டு விரட்டி அடிக்கப்பட்டால் இன்று 500 குடும்பங்களாக மாறியிருக்கிறார்கள். அந்த 300 குடும்பங்கள் வாழ்ந்த இடத்தை விடுதலை புலிகள் தங்களுடைய போராளிகளுக்கும் போராளி குடும்பங்களுக்கும் மாநில குடும்பங்களுக்கும் அந்த காணிகளை பிரித்து கொடுத்து வீடுகளை கட்டிவிட்டார்கள். இன்று இந்த 500 முஸ்லீம் குடும்பங்களையும் மீண்டும் அந்த பிரதேசங்களிலே நாங்கள் கொண்டு போய் குடியேற்ற முனைகின்ற போது அரசாங்க காணிகளை நாங்கள் அபகரிக்கின்றோம், தமிழ் மக்களுடைய காணிகளை நாங்கள் அபகரிக்கின்றோம், தமிழ் பிரதேசங்களை நாங்கள் ஆக்கிரமிக்கின்றோம் என்று அங்கு கிறிஸ்தவ பாதிரியார் ஹர்த்தாச்சிருந்தார்கள். தமிழர் கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சத்தியாச்சிரம் இருக்கிறார்கள், உண்ணாவிரதம் செய்கிறார்கள். அங்கே முஸ்லீம்களை அடிப்படையாக கொண்டு போய் குடியேற்றுவதற்கு கூட பல்வேறுபட்ட சவால்களையும் பிரச்சனைகளையும் நாங்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றோம். கௌரவ அமைச்சர் ருஷாத் அதீன் அவர்கள் தன்னால் எந்த அளவு அந்த மக்களுக்காக பணிகளை செய்ய முடியுமோ அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஜனாதிபதி அவர்களுடைய வேண்டுகோளின் பேரில் அமைச்சர்களை கொண்டு ஒரு விஷயத்த குழு நாங்கள் சென்றிருந்தோம். நான் 3 நாட்கள் வடமாகாணத்திலே மன்னார், கிளிநொச்சி, முயற்சியில் பிரதேசங்களில் சென்று அந்த முஸ்லீம் சமூகம் படுகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் நாங்கள் அவதானித்தோம். தலைமை நாளிலே மிகவும் ராஜகோபம் வாய்ந்த மக்கள் நான் 83-84 இந்தியாவுக்கு செல்வதற்காக கப்பலிலே செல்வதற்காக நான் தலைமன் நாடுக்கு சென்றிருக்கின்றேன். அப்போது அந்த தலைமன் நாடிலே இந்த முஸ்லீம்கள் தான் விடுதிகளை நடத்தினார்கள். நான் அவர்களுடைய கெஸ்ட் ஹவுஸில் தங்கித்தான் நாங்கள் இந்தியாவுக்கு செல்லுவோம். அவ்வாறு மிகவும் வசதி வாய்ப்போடு வாய்ந்த அந்த முஸ்லீம் சமூகம் இரவோடு இரவாக விரட்டி அடிக்கப்பட்டு
புத்தளத்திலே அவர்கள் மார்களிலே வாழ்ந்துவிட்டு மீண்டும் இங்கிலாந்து போன போது அங்கு எந்த இடமும் கிடையாது. எல்லாம் அவரப்பட்டுவிட்டது. எல்லாம் அரசாங்கத்தினர்கள் எல்லாம் அரசாங்க தேவைகளுக்கு விடுதலை புலிகளுடைய காலத்திலே 30 வருட காலத்திலே அரசாங்கம் எடுத்துவிட்டது. அந்த முஸ்லீம்கள் இன்று வேறு பிரதேசங்களிலே சொந்த ஊரை இழந்து பல மைல்களுக்கு அப்பால் என்று குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை. அவ்வாறு அந்த மக்களுக்கு காணிகளை வழங்குகின்ற போது நாங்கள் காணிகளை கொள்ளையடிக்கிறோம். அமைச்சர் காணிகளை கொள்ளையடிக்கிறார், அரச காணிகளை கவலைகளை செய்கிறார் என்று தலைப்புச் செய்தி வருகிறது பத்திரிகைகளில். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அங்கு போன போது அந்த மக்கள் எங்களிடத்தில் கேட்டதெல்லாம் ஒரு ஒன்றும் வேண்டாம், குடிப்பதற்கு கிணறுகளை மட்டும் அமைத்து பாருங்கள். ஓலிய குடிசைகளிலே குடியிருக்க முடியாது. நான் போன போது அங்கு கூட ஒரு பாம்பு கடித்து ஒரு ஆறு கலந்து இழந்திருந்தது. சன்னார பருவத்திலே நாங்கள் பார்த்தோம். மிகவும் ஆறு நாடுகள் கூட வாழ முடியாத அந்த குடிசைகளிலே அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அவர்கள் கேட்டதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் கிணறுகளை அமைத்துட்டார்கள், குடிப்பதற்கு தண்ணீர் வாருங்கள் என்று சொன்னார்கள். எங்களுடைய ஒரு மாணவன் முதற்கடையாக முகாமிலே இருந்து மருத்துவ கட்டப்படுத்த தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். நான் அந்த கணவரை பிள்ளைகள் கொண்டு விட்டார்கள், எந்த வருமானம் இல்லை, இந்த பிள்ளையை படிப்பதற்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டார்கள். இவ்வாறு நாங்கள் அந்த சமூகத்திற்காக பல்வேறு கட்ட பணிகளை செய்கின்ற போது அங்கும் பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றோம். வடகிழக்கு வெளியிலே வாழ்கின்ற முஸ்லீம்களுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள், பல்வேறுபட்ட சோதனைகள். நாங்கள் முஸ்லீம்கள் சோதனைகளை தாண்டித்தான் இந்த பயணத்தை நாங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலும் மிக தெளிவாக சொல்கின்றான். உங்களுக்கு முன் உள்ளவர்கள் பட்ட துன்பங்கள் துயரங்களை அனுபவிக்காமல் நீங்கள் சுவர்க்கத்துக்கு செல்லலாம் என்றார் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். நாங்கள் முஸ்லீம்கள் நாங்கள் மலர் கூறிய பாதைகளை நாங்கள் பயணிக்க முடியாது. எங்களுடைய பயணம் கடினமானதுதான். முஸ்லீம் சமூகம் நாளுக்கு நாள் பள்ளிவாசல்களை கட்டுகின்ற போது நாங்களும் சில அமைச்சர்கள் எங்களுக்கு கேட்கிறார்கள், ஏன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பள்ளிவாசல்கள், ஏன் உங்களுக்கு பள்ளிவாசல்கள் வேண்டும், ஏன் இவ்வளவு பெரிய பள்ளிவாசல்கள் நீங்கள் கட்டுகிறீர்கள். ஜாசிக்க உண்மையுடைய தலைவர் அமைச்சர் சந்திக்க ராணுவத்தை அவர்கள் நாங்களோடு பேசுகின்ற போது அவர் நம்பிக்கையை கேட்டார். நான் அவர்களுக்கு நெருக்கமாக நாங்கள் பழகுவோம், நாங்கள் அவர்கள் பேசுகின்றவர்கள் அவர்களை கேட்டார், ஏன் உங்களுக்கு இவ்வாறு பெரிய பெரிய பள்ளிகள் வேண்டும், ஏன் அதிகமான பள்ளிகளை கட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் அவர்களுக்கு சொன்னோம். கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் பரிசலைக்கு பாரத்தில் ஒரு நாள் தான் போவீர்கள், அதுவும் அதை ஒருவரும் போவதில்லை, அதுவும் ஒரே நேரத்திலே நீங்கள் போவதில்லை, விரும்பிய நேரத்தில் போவீர்கள். பாரத்திற்கு ஒரு நாள் போகும்போதும் இருக்கின்றீர்கள், பாரத்திற்கு ஒரு நாள் பரிசலைக்கு போகின்ற பௌத்த மக்களும் இருக்கிறார்கள், பைரத்திற்கு ஒருவரை பொசனுக்கு மாத்திரம் போகின்ற பௌத்த மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லீம்கள் அப்படி அல்ல, 5 தினமும் பள்ளி வாசலுக்கு போக வேண்டும், அதுவும் உரிய நேரத்துக்கு போக வேண்டும். நாங்கள் உரிய நேரத்துக்கு அந்த கிராமத்திலே இருந்தால் 300 பேரும் ஒரே நேரத்திலே 5 நேரம் நாங்கள் கொண்டாக வேண்டும். அதே போன்றுதான் அந்த ஊரிலே 1000-2000 பேர் இருந்தால் வெள்ளிக்கிழமை ஒரே நேரத்திலே நாங்கள் பள்ளியிலே தொடர வேண்டும். ஆகவே தான் எங்களுக்கு பெரிய பெரிய பள்ளிகள் தேவைப்படுகிறது. மக்களுடைய விஸ்தீரத்துக்கு ஏற்க சன பேச்சத்துக்கு ஏற்க எங்களுக்கு அதிகமான பள்ளிகள் தேவைப்படும் சொன்ன போது அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே நாங்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முன்பிருக்கின்றோம். நாங்கள் சில சவால்கள் சொல்லியிருந்தார்கள், அரசாங்கம் கட்டுப்படுத்தவில்லை, ஏன் இந்த பௌத்தமாரை கைது செய்ய முடியாது, ஏன் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்மானம் முடியாது என்று எங்களை குறை கூறுகிறார்கள். நாங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அமைச்சரவை கூட்டம் முடிந்தவுடன் முஸ்லீம் அமைச்சர்கள் ஜனாதிபதியோடு தொடர்ச்சியாக பேசுகின்றோம். நாங்கள் இந்த ஆக்ரோஷமாக பேசுகின்றோம். யாரும் நினைத்து விடக்கூடாது, இந்த அமைச்சர் பதவிகளுக்காக நாங்கள் பேசாமல் இருக்கிறோம் என்று. இந்த அமைச்சர் பதவிகளை நாங்கள் நேசிக் கொள்கிறதல்ல. மிக தெளிவாக நான் சொல்லி வைத்து வருகின்றோம், கடந்த மாகாணசபை தேர்தலில் இந்த மண்ணிலே வாக்கு குறைந்த போது நான் நினைத்தேன், சில வழிகளில் நான் இருந்த சிறுவர் அபிவிருத்தி மகளிர் விவகார அவை அமைச்சர் பதவி சில வேளைகளில் அவையாக இன்னும் காலாக குறைக்கப்பட்டு அவைக்காலாக குறைக்கப்பட்டு வெறுமனை சிறுவர் அபிவிருத்தி அமைச்சராக பரக்கூடும் என்று நான் நினைத்தேன். அல்லாஹ் தஆலா இதைவிட ஒரு முக்கியமான பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்று இந்த நாட்டினுடைய கடல் அபிவிருத்திக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை கொண்ட அந்த அமைச்சருடைய ஒரு முக்கியமான பிரதி அமைச்சர் பொருளாதார தந்தான். அது மாத்திரமல்ல, இன்று நாங்கள் உண்மறை அமைச்சர், மகளிர் விவகார சிறுவர் அபிவிருத்தி முழு அமைச்சர், பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர். ஆகவே நாங்கள் இந்த பதவிகளுக்கு ஆசைப்பட்டவர்கள் அல்ல. நாளை இவைகளெல்லாம் சீக்கிய வைக்கப்பட்டு வெறுமனே நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மாறலாம். நாடு அடுத்த பாராளுமன்றத்தில் வந்தபோது பாராளுமன்றத்திலே தூக்கி எறியப்பட்டு ஒரு சாதாரண ஹிஸ்புல்லாவாக நாங்கள் மாறலாம். பதவிகளுக்காக பட்டங்களுக்காக ஒருபோது இந்த சமுதாயத்தை நாங்கள் சோர்ந்து கொடுப்பதல்ல, சமுதாயத்தை காட்டிக் கொடுப்பது என்பதை மிக தெளிவாக நான் சொல்லி வைக்க விரும்புகின்றோம். அன்புக்குரிய சவாலர்களே, கண்ணியமிக்க வளமானாலே மிக தெளிவாக பேசிக் கொள்ள வேண்டும். நாங்கள் அரசாங்கத்தோடு மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் விரும்புவதை போன்று ஹாமதுமாரை அரசாங்கம் கைது செய்ய முடியாது. இது பௌத்த அரசாங்கம், பௌத்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டிலே வாழ்கின்ற அரசு எல்லா இன மக்களுடைய உணர்வுகளையும் மக்களுடைய மன சுதந்திரத்தையும் பாதுகாக்க வேண்டும். பௌத்த குருமாரை கைது செய்வதன் மூலம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது. இந்த பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை அமைதியான முறையில் அணுகி நாங்கள் தீர்க்க வேண்டும். ஆகவேதான் தொடர்ச்சியாக நாங்கள் அரசாங்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஜனாதிபதியோடு ஒரு தடவை பேசுகின்ற போது கௌரவ அமைச்சர் கோபி அவர்கள் அவருக்கு நீங்களுக்கு முறையிலே கருத்துவர்களாக இருக்கலாம், தைரியமாக இருந்து மிக ஆக்ரோஷமாக ஜனாதிபதியோடு தனது இந்த வயதிலேயே ஆக்ரோஷமாக பேசினார். அமைச்சர் விஷால் அவர்கள் தன்னுடைய கோட்டை கலட்டி மிக ஆக்ரோஷமாக ஜனாதிபதியோடு பேசினார். நாங்கள் யாருக்கும் அஞ்சுபவர்கள் அல்ல, அஞ்சுபவர் எந்த தேவையும் கிடையாது என்பதை மிக தெளிவாக நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகின்றோம். நாங்கள் அல்லாவுக்கு மாத்திரம் அஞ்சவர்கள், எங்களுக்கு பதவிகளை தருவோம் அல்லா, பதவிகளை திரும்புவதன் அல்லா மிகவும் நம்பிக்கை கொண்டவர்கள். ஆகவே நாங்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, பிரச்சனைகளை நியாயபூர்வமாக சிந்தித்து கலந்து ஆடி கொண்டிருக்கின்றோம். குழு போக சொன்னாலும் ஜம்யத்திடமாக பேசுகின்றார்கள், குழு போக வேண்டும் என்று சொன்னாலும் ஜம்யத்திடமாக பேசுகின்றார்கள். நான் சில குமாஞ்சிகளை பார்த்தேன், இணையத்தாக்கள் இருந்து குழு போகக்கூடாது என்று சொன்னதற்கும் பலர் யோசிக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் ஏசி அறைகள் இருந்து கொண்டு எதையும் பேசலாம், குழு போக வேண்டுமா ஒருவரை நிறுத்த வேண்டுமா என்பதை சிந்திப்பதற்காக பேசுவதற்காக ஒரு நாள் இளவும் ஜம்யத்துள்ளமாக நாங்கள் கூறியாராய்ந்தோம். குழுத்தை நிறுத்துவதன் மூலம் எவ்வாறு இந்த பிரச்சனையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்று ஒரு நாள் முழுவதும் நாங்கள் ஆராய்ந்து அயிலிருந்து ஜம்யத்துள்ளமாக தீர்மானித்தது. அங்கே இருந்தவர்களெல்லாம் மடையர்களா, அரசியல் தலைவர்கள், கல்விமான்கள், புத்திஜீவிகள், ஊடகவியலாளர் எல்லோரும் வந்து சேர்ந்துள்ளார் நாங்கள் தீர்மானங்கள் இருக்கிறோம். நீங்கள் ஏசி அறைகளில் லண்டனில் இருந்து கொண்டு கத்தாரில் இருந்து கொண்டு நீங்கள் அறிக்கைகளை விடுகின்றோம். தயவு செய்து உங்களுடைய அறிக்கைகள், உங்களுடைய செயற்பாடுகள் இந்த தலைமைத்துவங்களை கவலை அடையச் செய்கிறோம். நேற்றிரவு கூட ஜம்யத்துள்ளமாவுடைய தலைவர் கௌரவ பதிப்புக்குரியாளர்களாக பேசிக் கொண்டிருந்தோம். இந்த நாங்கள் இரவுகளாக இந்த சமூகத்துக்காக பாடுபடுகின்ற போது உங்களுடைய இந்த அறிக்கைகள் மனவெதிரிகளை தருகிறது. தயவு செய்து ஏதாவது பேச வேண்டுமாக இருந்தால் ஒரு பிரச்சனை தொடர்பிலே தெளிவு உள்ளவர்களாக இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு துறவுகள் உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுங்கள். அந்த கமெண்ட்ஸிலே ஆலோசனைகளை சொல்லுங்கள். அந்த ஆலோசனைகளை என்றும் முஸ்லிம் தலைமைத்துவங்கள் ஆயத்தமாக இருக்கின்றன. அது யாராக இருந்திருக்கலாம்? அல்ஹம்துலில்லா, எங்களுக்கு இடையிலே பல்வேறுபட்ட வேறுபாடுகள் இருக்கு. முஸ்லிம் தலைமைகளுக்கிடையே அமைச்சர் ஹக்கீமை கண்டால் அத்தாவுல்லா பேசுவதில்லை, உஷாதை கண்டால் ஹக்கீம் பேசுவதில்லை. இப்படி எங்களுக்கு இடையிலே வேறுபாடுகள் இருந்தது. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் தஆலா இவ்வாறான வேற்றுகளினூடாக, இவ்வாறான செயற்பாடுகளினூடாக எங்களை இன்று ஒன்றுபடுத்தி இருக்கின்றான். எல்லா வேறுபாடுகளையும் மறந்து ஒருவருக்கிடையிலே மச்சான் மச்சான் என்று மிகவும் அந்யோன்யமாக, சுவாரஸ்யமாக, சந்தோஷமாக நாளாந்தம் கலந்து பேசுகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த போட்ட தீவிரவாதம் உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் மிகவும் பெருமையோடு சொல்லி வைக்க விரும்புகின்றோம். அல்ஹம்துலில்லா, இன்று எல்லோரும் சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள், நாம் எல்லோரும் சிந்திக்க தொடங்கி இருக்கிறோம். கடந்த 25 வருட காலம் எந்த அரசியலை நாங்கள் செய்தோமோ அந்த அரசியலுக்கு அப்பால் இந்த முஸ்லிம் சமூகம் எதிர்காலத்திலே முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக வருகின்ற இந்த பௌத்த தீவிரவாதம் மாத்திரமல்ல, எதிர்காலத்திலே இந்த தீவிரவாதங்கள் எங்களுக்கு எதிராக வரலாம், வேறு தீவிரவாதங்கள் எங்களுக்கு வரலாம், இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வரலாம். இவர்கள் எல்லோரும் இஸ்லாத்தினுடைய விரோதிகள். நாங்கள் முஸ்லீம்கள் இஸ்லாமின் அடிப்படையிலே ஒன்று சேர முடியாது. அவ்வாறான சூழ்நிலைகள் வரலாம். அவ்வாறான சூழ்நிலைகளில் இந்த சமூகம் எவ்வாறு எதிர்நீச்சல் போடுவதிலிருந்து இந்த சமூகத்தை புதிய வழியிலே நாங்கள் கடை வழிகாட்ட வேண்டும் என்கின்ற புதிய சிந்தனைகளோடு அல்ஹம்துலில்லா முஸ்லிம் தலைமைத்துவங்களை வழிநடத்த வைத்திருக்கிறது கடந்த கால சம்பவங்கள். முஸ்லிம் சமூகம் வெறுமனே குர்ஆனையும் ஹதீஸையும் மாத்திரம் படிக்காமல் சிங்கள மொழியை படித்து பௌத்த மதத்தை படித்து பௌத்த மதம் தொடர்பாக அந்த சமூகத்திற்கு இஸ்லாத்தோடு இஸ்லாத்தையும் பௌத்த மதத்தையும் ஒற்றுமைகளையும் வேற்றுமைகளையும் அந்த சமூகத்திற்கு சொல்லுகின்ற ஒரு சமூகமாக இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் இப்போது ஆலோசித்து வருகிறோம். இதுவரை காலமும் தௌஹீத் அமைப்புகள், ஏழு அமைப்புகள் வெறுமனே தமிழ் மொழியிலே மாற்றிருந்தார், குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்ஹம்துலில்லா, அன்னையிலே கொழும்பிலே சிங்கள மொழியிலே பௌத்த மதத்தை சொல்லுகின்ற ஒரு மாநாட்டை கூட்டி சிங்கள மொழியிலே இஸ்லாத்தை பரப்புகின்ற, இஸ்லாத்தை சொல்லுகின்ற ஒரு புதிய வழிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த சமூகம் இவ்வாறு முட்கள் கடந்த, முட்கள் நிறைந்த ஒரு பாதையினூடாகத்தான் முஸ்லிம் செல்ல முடியும். நாங்கள் இணைத்துக் கொள்ளக்கூடாது, அமைதியாக பாதையிலே சென்று எங்களுடைய பயணத்தை அடைய முடியும் என்று யாரும் நினைக்கக்கூடாது. இது மஹிந்த ராஜபக்ச அரசு என்பதால் இந்த பிரச்சனை வைக்கக்கூடாது. காலத்துக்கு காலம் புதிய புதிய சிந்தனைகள். 30 ஆண்டு யுத்தத்தில் இந்த சமுதாயத்தைக் கொண்டிருந்தது. யுத்தம் முடிவடைந்தவுடன் இன்று ஒரு புதிய கோணத்திலே அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சிந்தனைகளுக்கு பதிலளிக்கின்ற அந்த சமூகத்தினுடைய சிந்தனைகளுக்கு பதிலளித்து இந்த சமுதாயத்தை வழிநடத்திச் செல்கின்ற சமூக தலைவர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க உலமாக்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த பிரச்சனைகளுக்காக யாரையும் ஏசி பிரச்சனைகளுக்கு தீர்வாக முடியாது. ஆயுதங்களை ஏற்க வேண்டும், முஸ்லீம்கள் வீதிக்கு வர வேண்டும், ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று இந்த சமுதாயத்தை தூண்டி எங்களுக்கு முன்னால் இன்னும் ஒரு சமுதாயம் எந்த துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவித்ததோ அந்த துன்பத்திற்கும் துயரத்திற்கும் முஸ்லீம் சமுதாயத்துவதற்கு ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க முடியாது என்பதை நாம் மிக தெளிவாக விளங்கிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் நேற்று இரவு கூட நேற்றிரவு இந்திய உயர்ஸ்தானிகளோடு நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தையில் இருந்தோம். முஸ்லிம் சமூகம் இந்த பிரச்சனைகளை மிகவும் மிகவும் கவனமாக, மிகவும் நிதானமாக நீங்கள் கையாண்டீர்கள் என்று ஜம்மியத்துடன் மா தலைவருக்கும் எங்களுக்கும் இடையிலே இந்திய இந்திய உயர்ஸ்தானே சொன்னார். மிகவும் பெருமையோடு நான் சொல்லுகின்றேன் அவர் சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஹஜரத் பெருமான சல்லல்லாஹு அவர்களே வழிகாட்டுதலில் இருந்தவர்கள். அவர்கள் எங்களுக்கு இஸ்லாம் பிறந்ததிலிருந்து அவன் மரணிக்கின்றவரையும் காலை எழுந்ததிலிருந்து படுக்கைக்கு போன்றவரைக்கும் படுக்கையிலிருந்து மீண்டும் அழுகின்றவரைக்கும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பூர்ண மாற்றத்தையும் வழிகாட்டுதலையும் எங்களுக்கு தந்திருக்கின்றான். ஆகவே நாங்கள் அவைகளை கருத்திலே கொண்டு எங்களுடைய செயற்பாடுகள் அணிய வேண்டுமே தவிர சொந்த சீரனங்களுக்காக நாங்கள் பார்த்துக் கூடாது. பத்திரிகைகளிலே அறிக்கைகளை விட வேண்டும் என்பதற்காக, எங்களுடைய அறிக்கைகள் கூட்டங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக, அல்லது கொதித்துக் கொண்டிருக்கின்ற முஸ்லிம் இளைஞர்களை திட்டங்களை மீண்டும் கொதிக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களை புலனிறுத்துவதற்காக நாங்கள் பேச முடியாது. அவ்வாறு பேசியதற்கான அண்ணன் அனுபவிங்கம் எஸ்டி செல்வநாயகம் தந்தை செல்வர் எத்தனை பேசினார்களோ அதனால் தான் அந்த சமுதாயம் ரத்தம் சிந்தி கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்து உயிரை இழந்து லட்சக்கணக்கான மக்களை அகலிகளாக்கி இன்று மீண்டும் பூஜ்யத்துக்கு போய் அதிகாரம் தான் என்று கேட்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு அந்த சமுதாயம் மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த தலைமைத்துவங்கள் அவ்வாறு செயல்பட முடியாது. அநியாயமாக முஸ்லிம் தலைமைகளை இயேசுவரை தயவு செய்து தவிர்த்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிம் காங்கிரஸ் தலைமைத்துவத்தை மிக கேவலமாக மோசமாக விமர்சிக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம் காங்கிரசும் அரசாங்கத்தோடு இணைந்து கொண்டு இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு அதுவும் மிக மோசமான ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே அரசாங்கத்தோடு இணைந்து இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்மானதற்காக ஜனாதிபதியோடும் அரசோடும் இணைந்திருப்பதை நாங்கள் மிகவும் பெருமையோடு பாராட்டுகின்றோம். மிக கவனமாக நாங்கள் செயல்பட வேண்டும். எங்களுக்கு இடையிலே வேறுபாடுகள் இருக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, எதிர்காலம் மிக மோசமான எதிர்காலம். அந்த சூழல்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே எங்களுடைய செயற்பாடுகள் இருக்க வேண்டும். ஊடகவியாளர்களுடைய செயற்பாடுகள், சமூகத்தினுடைய செயற்பாடுகள், இளைஞர்களுடைய செயற்பாடுகள் இந்த சமுதாயத்தை மேலும் சிக்கலாக்குகின்ற ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கக்கூடாது. இந்த சிக்கல்களை தீர்க்குகின்ற ஒரு சமூகமாக நாங்கள் மாற வேண்டும். ஆகவே இன்று நீங்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறீர்கள். உங்களுடைய தலைமைத்துவம் நாங்கள் உங்களுடைய பணி முடிந்து விட்டது. ஒரு நாள் வாக்குச்சாவடிக்கு சென்று நீங்கள் வாக்களித்து விட்டீர்கள். உங்களுடைய கடமை நீங்கள் முடித்திருக்கிறீர்கள். எங்களுடைய கடமை உங்களுடைய பணிகளை செய்வது. உங்களுடைய கடமையை எங்கள் மீது சுமத்திருக்கப்பட்டிருக்கின்ற அந்த பணிகளை நாங்கள் செய்ய தவறினால் நாளை மறுமணாலையிலே அல்லாஹ்வுக்கு மறுமொழி சொல்லியாக வேண்டும். இங்கிருக்கின்ற மக்களுக்கு மத்தியில் அல்ல, கோடிக்கணக்கான அத்தனை மக்களுக்கு மத்தியிலும் எங்களுடைய பட்டோலை அப்படியே வீடியோவிலே போட்டு காட்டப்படும். நாங்கள் என்ன செய்தோம், எவ்வாறு செயல்பட்டோம், இந்த சமூகம் பாதிக்கப்பட்ட போது இந்த பதவிகளுக்கு பட்டங்களுக்கு அஞ்சு நாங்கள் செயற்பட்டோமா, இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் செயற்பட்டோமா என்று அன்று இன்று நாங்கள் உங்களுக்கு ஒழிக்கலாம், இன்று உங்களுக்கு நாங்கள் மறைக்கலாம், நாளை மரும நாளையிலே கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் சொல்லியாக வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்கின்றவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த பிரதேசங்களிலே ஏற்படுகின்ற வேலை திட்டங்கள் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக நான் என்னை பொறுத்தவரையிலே என் மீது ஒரு பணி சுமத்தப்பட்டால் அந்த பணி முழுமையாக செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகின்றோம். குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தியிலே என்னால் பணிகளை செய்வர்களே, அதில் குறிப்பாக என்னை வாக்களித்து என்னுடைய வெற்றியிலும் தோல்வியிலும் என்னோடு நான் எழுகின்ற போதும் தோற்கின்ற போதும் எந்த ஒரு விதத்திலும் குறைக்காமல் அதே பணியாளர்களின் கௌரவத்தை தந்து என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே என்னோடு எப்போதுமே நிற்கின்ற சகோதரர்கள் காப்பாற்றப்பட்டார். அன்புக்குரியவர்கள், உடன்பிறப்புகள், அந்த உடன்பிறப்புக்கு என்னை நம்பிக்கை வைத்து எனக்கு வாக்களித்து விட்டால் நான் நினைப்பதே அல்லாவுக்கும் அவங்களுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு என்னுடைய உறுதி முச்சிருக்கின்றவரை இந்த பதவி என்னிடத்தில் இருக்கின்ற வரை என்னுடைய பணியை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நம்பிக்கை கொண்டுள்ளேன். ஆகவேதான் நான் யாருக்கும் அஞ்சுவது கிடையாது, யாருக்கும் பயப்படுவது கிடையாது, எந்த ஒரு வாழ்க்கையை பற்றி சிந்திப்பது கிடையாது, தேவையை பற்றி சிந்திப்பது கிடையாது. அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் நாங்கள் கட்டுப்படுகின்றோம். ஆகவேதான் யாருக்கும் பயப்படாமல், எந்த ஒரு சம்பவத்துக்கும் பயப்படாமல் எங்களுடைய பணிகளை நாங்கள் செய்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் காத்தாமடிக்கிறதான நீதி அபிவிருத்தி செய்யப்படுகின்றதோடு தேர்தலுக்கு 2-3 மாதங்கள் தான் இருந்தது. 600 புதியப்பட்ட கடைகளை உடைத்தறிந்து கோடிக்கணக்கான ரூபாக்களை ஒவ்வொருவரும் சொந்தமாக இழந்து அந்த பணியை செய்ய வேண்டியிருந்தது. சுமார் 5000-6000 வாக்குகளை நீங்கள் இழக்க வேண்டி வரும் இந்த வீதி வேலையை செய்ய வேண்டாம் என்று என்னுடைய மத்திய குழு ஆலோசனை கூறிய போதிலும், நான் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, இந்த சமுதாயத்திற்கு நான் துரோகம் செய்யக்கூடாது என்று உடைத்தறிவது என்று தீர்மானித்து அத்தனை கதைகளையும் உடைத்தறிந்து அலகுள்ள அந்த பிரதான வீதியை நாங்கள் அபிவிருத்தி செய்வோம். இன்று சில பிரதேசங்களில் சில கலைப்பறவைகள் சில நிறுவனங்கள் தங்களது கதைகளை பார்க்கிங் செய்ய உடைக்கப்படவில்லை. இன்று சில இடங்களில் பார்க்கிங் நிறுத்த முடியாது, ஒரு மோட்டர் சைக்கிள் வைப்பதற்கு போலீசார் அனுமதிக்கிறார்கள், வியாபாரங்கள் என்று வியாபாரிகள் ஓடி வருகிறார்கள். கடந்த வாரம் வியாபாரிகள் எங்களுடைய கதைக்கு முன்னால் ஒரு மோட்டர் சைக்கிளை கூட வைப்பதற்கு போலீசார் அனுமதிக்கிறார்கள் என்று அந்த இதை உணர்ந்துதான் நாங்கள் இந்த அபிவிருத்தி பணிகளை செய்தோம். அன்று வைத்தார்கள் இதே சகோதரர்கள் யார் என்று எதிர்க்கின்றார்களோ அதே சகோதரர்கள் நீதிமன்றம் சென்று வழக்குகளை போட்டு இந்த பணிகளை தடுக்க முனைந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் இல்லாதோடு இருந்தோம், அல்லாஹோடு இருந்தோம், அல்லாஹ் உதவி செய்தால் அல்ஹம்துலில்லாஹ் அத்தனை வழக்குகளை உதைத்தறிந்து அந்த அபிவிருத்தி பணிகளை செய்தோம். இவ்வாறுதான் தொடர்ச்சியாக எங்களுடைய பணிகளை செய்து வருகின்றோம். இந்த நாட்டிலே எந்த ஒரு நகரத்திலும் இல்லாத பாதி அபிவிருத்தி பணிகளை அல்ஹம்துலில்லாஹ் காத்தாவுடைய மண்ணிலே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். கோடிக்கணக்கான ரூபாய் 300 மில்லியன் ரூபாய்களை வீதிகளை போடுவதற்கு மாத்திரம் காத்தாங்குடிக்கு, சின்ன வீதிகளை போடுவதற்கு, பெரிய வீதிகள் அல்ல, காப்பு வீதிகள் அல்ல, பெரிய கொள்கை வீதிகள் அல்ல, சிறிய சிறிய ஒழுங்குகளில் இருக்கின்ற சிறிய சிறிய வீதிகளை இந்த வருடத்திற்குள் தோற்றுவிப்பதற்காக என்னுடைய பொருளாதாரத்திற்கு அமைச்சரில் இருந்து 300 மில்லியன் ரூபாய்களை நாம் ஒதுக்கி கொடுத்திருக்கிறோம். கோடிக்கணக்கான ரூபாய்களை இந்த மண்ணுக்காக அபிவிருத்திக்காக செய்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வாறு ஒவ்வொரு பள்ளிவாசலும் தன்னுடைய பள்ளிவாசல் என்று சிந்திக்கின்றதோ, எவ்வாறு ஒவ்வொரு பாடசாலையும் தன்னுடைய பாடசாலை அபிவிருத்தி என்று சிந்திக்கின்றதோ, எவ்வாறு ஒவ்வொரு நிறுவனமும் தன்னுடைய நிறுவனம் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று சிந்திக்கின்றதோ, எவ்வாறு ஒவ்வொரு குடும்பத்தலைவனும் தன்னுடைய குடும்பம் முன்னேற வேண்டும் என்று சிந்திக்கின்றானோ, அதே போன்று நான் சிந்திக்கின்றேன் இந்த முழு ஊரும் முன்னேற வேண்டும், இந்த முழு பிரதேசமும் அபிவிருத்தி அடைய வேண்டும், இந்த பிரதேசம் முழு நாட்டுக்கு முஸ்லீம்களுக்கும் பாதுகாப்பு வழங்குகின்ற ஒரு கேந்திர நிலையமாக இந்த மண் மாற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அல்லாஹ்வோடு அந்த பணியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். கண்ணியமிக்க உலமாக்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு வருடமும் சுமார் 1,700-2,000 மாணவர்கள் முதலாம் ஆண்டுக்கு செல்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், ஒவ்வொரு பாடசாலையிலும் புதிய புதிய மாணவர்கள் ஒரு வருடத்துக்கு 1,700-2,000 மாணவர்கள் புதிதாக பாடசாலைக்கு வருகிறார்கள். அத்தனை மாணவர்களுக்கும் கட்டிடங்கள் கட்ட வேண்டும், அத்தனை மாணவர்களுக்கு தரமான வழங்க வேண்டும், அவர்களுக்கு ஆசிரியர் வழங்க வேண்டும். அது என்னுடைய சிந்தனை. இந்த வருடம் எத்தனை பாடசாலை கட்டிடங்களை கட்டியிருக்கிறோம், எத்தனை கோடி ரூபாய் செலவு கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து பாருங்கள், அமைச்சர்களுடைய கோரிக்கைகளை சென்று பாருங்கள், தயவு செய்து நமது பிரதேசங்களை பாருங்கள், எல்லா பாடசாலைகளும் மாறி மாறி கட்டிடங்கள் கோடிக்கணக்கான ரூபாய்கள் நாம் கட்டிக்கொண்டிருக்கின்றோம். எதிர்வருகின்ற சந்ததி எந்த ஒரு மாணவனும் பிறக்கப் போகிற குழந்தையும் பாடசாலை கட்டிடமில்லை என்று வெளியே போக முடியாது. நாம் உழைத்து கட்டுகிறோம். அதையும் இருக்கின்றார்கள், இவரோ கட்டி இவரோ உழைக்கின்றார்கள் என்று மடையர்களும் சில சொல்லுகின்றார்கள். அந்த ஒரு சகோதரர்களே, நமது காத்தாங்குடி அப்படியே இருக்கிறது. அல்லது வித்யாலயத்துடைய வளர்வு 1920 அப்படியே தான் இருக்கிறது, ஒரு இஞ்சும் நகரவில்லை. அண்ணாசருடைய வழகு அப்படியே இருக்கிறது. மீராபாலிக்காவுடைய வழகு நாம் நினைக்கின்ற அதுதான் காத்தாங்குடியுடைய மேலாளர் பாடசாலை மீராபாலிக்கா வித்யாலயம், மன்னிக்கும் மல்கிரா வித்யாலயம், இரண்டாவது பாடசாலை மீராபாலிக்கா. சுமார் அமைக்கின்ற 100 வருடம் மீராபாலிக்காவுடைய வளர்வு அதே அளவு தான் இருக்கு. 100 வருடத்துக்கு முன் வைத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை என்ன, இன்று சுமார் 2000 மாணவர்கள் படிக்கிறார்கள், 1100 படிக்கிறார்கள். அடுத்த வருடம் 600 மாணவர்கள் சேர்வார்கள், அவர்களுக்கு அந்த கட்டிடம் வந்து என்னுடைய சிந்தனை. நான் ஜனவரி மாதம் கட்டிடம் கட்ட முடியாது, இப்போதே நான் கட்டிடத்தை கட்ட வேண்டும். இப்போதே கட்டிடம் கட்டினால்தான் ஜனவரி மாதத்துக்கு 600 மாணவர்களை அங்கு சேர்க்க முடியும். இப்போதே நான் கட்டிடங்களை கட்டினால்தான் அண்ணாசிரிய மாணவர்களை சேர்க்க முடியும். இப்போதே நாங்கள் கட்டிடங்களை கட்டினால்தான் அல்லது வித்யாலயத்திலே மாணவர்களை சேர்க்க முடியும். இது என்னுடைய சிந்தனை. ஒரு காலத்திலே இந்த ஊரில் 100 பைசைக்கிள் இருந்தது, 500 பைசைக்கிள், 100 மோட்டர் சைக்கிள் இருந்தது. இன்று 25,000 மோட்டர் சைக்கிள் இருக்கிறது. அடுத்த வருடம் இன்னும் 5,000 மாறும். நாளுக்கு நாள் வாகனங்களை வாங்கிக் கொண்டு வருகிறார்கள். நாளுக்கு நாள் வாகனங்களை வாங்குவாங்க. அந்த வாகனங்கள் ஓடுவதற்கு வீதிகள் என்ற ஒன்று அமைக்கப்பட வேண்டும். எல்லோரும் அப்படியே இருந்துவிட்டால் நான் எங்கே வீதிகளை அமைப்பது, எங்கே நான் பாடசாலைகளை அமைப்பது, எங்கே பள்ளிவாசல்களை அமைப்பது? மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரிக்க அதிகரிக்க பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும், பாடசாலைகள் கட்டப்பட வேண்டும், தேசிய சாலைகள் கட்டப்பட வேண்டும், வீதிகள் போடப்பட வேண்டும், மின்சாரத்தை முன்னேற்ற வேண்டும். எனக்கு என்னுடைய தேவை. அன்புக்குரிய சகோதரர்களே, சில சகோதரர்கள் இருந்தார்கள், நான் மையவாதி காரிகளை அபகரிக்கின்றேன், கபலீகரம் செய்கின்றோம் என்று தயவு செய்து மிக தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஊரில் இருக்கின்ற அத்தனை மையவாதி காரிகளும் அரச காணிகள், காத்தாங்குடி நகரங்களுக்கு சொந்தமான காணிகள். ஒரு இஞ்சி காணி கூட யாருக்கும் சொந்தம் கிடையாது. சில சகோதரர் ஒரு சொந்த காணியை நாங்கள் எடுத்தால்தான் அவை கபலீகரம் செய்கின்றோம் என்று அர்த்தம். அரச காணிக்கு நான் பொறுப்பான, அரச காணியை பாதுகாப்பது என்னுடைய கடமை. மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும், இந்த ஊரில் இருக்கின்ற அத்தனை மையவாடி காணிகளும் அரச காணி, காத்தாங்குடி நகரங்களுக்கு சொந்தமான காணி. இதுக்கு யாராவது ஒருவர் காலத்துக்கு காலம் கள்ள உறுதி ஆட்சி உறுதிவிட்டால் அது யாருடைய சொந்த காணியும் அல்ல. அதை வெட்டப்பள்ளிக்கு எழுதிவிட்டு இது மெட்டை பள்ளிக்காணி, இதை மோதாங்குறிச்சி எழுதிவிட்டு இது மோதாங்குறிச்சி பள்ளிக்காணி, இதை ஜாமியம் இல்லாதவன் எழுதிவிட்டு இது ஜாமியம் இல்லாதவன் காணி என்று சொல்லிவிட்டு அந்த கருத காணிகளை நாங்கள் தேவைக்கு பயன்படுத்தப்படுகின்ற போது பள்ளிவாசல் காணிகளை கபலீகரம் செய்கின்றோம், களவழிக்கின்றோம், கொள்ளையடிக்கின்றோம் என்று அறிக்கைகளை விடுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், எந்த ஒரு காணியையும், யாருடைய காணியையும், ஒரு இஞ்சி காணியை கூட என்னுடைய சொந்தங்களுக்காக, என்னுடைய குடும்பங்களுக்காக நான் எடுக்கவில்லை. மிக தெளிவாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னுடைய மரணம் வருகின்ற வரைக்கும், என்னுடைய குடும்பம் இருக்கின்ற வரைக்கும் அல்லாஹுக்காக பொதுச் சொத்துக்களை தொட்டோ சமூகமாக நாங்கள் மாறிவிடக்கூடாது. நான் மிக தெளிவாக சொல்லுகின்றேன், என்னை தூக்கி எறிவதற்காக இந்த சகோதரர்கள் 25 வருடம் நீங்கள் போராடுகிறீர்கள், கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்கிறீர்கள். நான் இன்றுமே சொல்லி வருவது இது ஒன்றும் வேண்டாம். ஒரு இஞ்சி காணியை நான் கொள்ளையடித்திருந்தால் அது 1 ரூபாய் காசை அரசு சொத்தை கொள்ளையடித்திருந்தால் தயவு செய்து நிரூபியுங்கள். அந்த நிமிடத்திலிருந்து அரசியலிலிருந்து நான் ஒதுங்கி விடுவேன். எந்த ஒரு தேவையும் எங்களுக்கு கிடையாது. தயவு செய்து நீங்கள் கொண்டு வாருங்கள். வீதிகளை கொட்டிவிட்டு வீதிகளை போடாமல் வீதிகளை போட்டோம் என்று நாங்கள் கொள்ளையடிக்கின்றோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, நான் யாரையும் பேச விரும்பவில்லை. இரவு நேரமும் நான் கணக்குக்குரியை சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டதெல்லாம் யாருடைய மனமும் துன்பராத வகையில், ஒரு துன்பர் என்ற வகையில் ஒரு வார்த்தை கூட என்னுடைய வாயிலே இருந்து என்னுடைய நாளிலே இருந்து வந்துடாமல் நீ பாதுகாத்திருக்கிறாயா என்ற பிரார்த்தனையோடு தான் நாங்கள் இருந்து வந்தோம். ஆனால் நான் யாரையும் பேர் குறிப்பிட்டு யாரையும் பற்றி பேச விரும்பவில்லை. இந்த சகோதரர்கள் 25 காலம் நீங்கள் இருக்கின்றீர்கள், தொடர்ச்சியாக இருக்க வேண்டீர்கள். படித்த சில சகோதரர்கள் சொந்த காலப்புணர்ச்சி காரணமாக தொடர்ந்து நீங்கள் இருக்க வேண்டும். இந்த மான் கண்ணியமாக இருக்க வேண்டும், கௌரவமாக இருக்க வேண்டும், பெருமையோடு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். காத்தாமுடி இந்த மண்ணை நான் பிறந்தவன், இந்த மண் பெருமைப்பட வேண்டும். காத்தாமுடி என்றால் உலகம் முழுவதும் இந்த மண்ணை பற்றி கௌரவமாக பேச வேண்டும் என்று எனக்கு முன்பிருந்த தலைவர்கள் ஆசைப்பட்டவர்கள். மறு அஷ்ஷஹி அகமது ஹாஜியா என்னை விட அதிகமாக இந்த மண்ணை நேசித்த ஒரு சகோதரர், மிக அதிகமாக நேசித்த ஒரு சகோதரர். இந்த மண் தலைமை தாங்க வேண்டும், கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், நாட்டுக்கு தலைமை தாங்க வேண்டும் என்றுதான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை இந்த மண்ணிலே உருவாக்கியவரும் ஹஷ்ஷஹி அகமது ஹாஜியா அவர்கள்தான். இந்த மண்ணுக்கு, இந்த நாட்டுக்கு முஸ்லிம் சமுதாயம் தலைமை தாங்குவதற்கு தலைமை படைத்த ஊர் இந்த மண்ணாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களிடத்திலே அரசியல் அதிகாரங்கள் இருக்கவில்லை. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்களோடு செயற்பட்ட தலைவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா உயர்ந்த சுவனத்தை கபரை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் பிரார்த்திப்போமாக. அதே ஒன்றுதான் இந்த மண்ணின் இன்னொரு சகோதரர் என்னுடைய முன்னாள் தலைசார் அப்துல் ஜவாத் சகோதரர், என்னை விட அதிகமாக இந்த மண்ணை நேசிக்கின்ற ஒரு சகோதரர். நாங்கள் எல்லோரும் நேசிப்பதெல்லாம் நான் இந்த மண்ணிலே பிறந்தவன், இந்த மண்ணை நான் அதிகமாக நேசிக்கின்றேன். இந்த மண் இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லீம்களுக்கு தலைமை தாங்க வேண்டும். இந்த நாட்டில் எந்தோரு மூலையிலே முஸ்லீம்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்மானிக்கின்ற ஒரு சமூகமாக காத்தாமல் மாற வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். அந்த வகையிலே தான் நாங்கள் செயற்படுகின்றோம். ஆனால் இந்த மண்ணிலே கொள்ளை கூட்டம் கொலை கூட்டம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று மிக அபாந்தமான பொய்களை நாளாக இந்த சுயேட்சை குழுக்காரர்கள் சுட்டிக்கொண்டு மிக மோசமான இட்டுக்கதைகளை கட்டி நாளாந்து பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைக்கின்றார்கள் தொடர்ச்சியாக பொய்களை சொல்ல சொல்ல அது உண்மையாகிவிட நினைக்கிறார்கள். இந்த சமூகத்திலும் தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் நாங்கள் ஒரு பெரும் கொள்ளை கூட்டம், கொள்ளையடிக்கின்ற கூட்டம், காணிகள் அபகரிக்கின்ற கூட்டம், அடவடிக்கை செய்கின்ற கூட்டம், காலப்பணி தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் என்று அந்த சகோதரர்கள் ஒவ்வொரு நாளும் துண்டு பிரசுரங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று முன்னின கூட ஒரு துண்டு பிரசுரத்தை வெளியிட்டார்கள். அந்த துண்டு பிரசுரத்தை பார்த்தபோதுதான் இவ்வாறு கூட்டம் கூட்டப்பட வேண்டும், மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் யோசித்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பதவிகளை தருபவன் அல்லாஹ். நாங்கள் யாரும் பதவிகளை தேடிப்போக முடியாது. கடந்த மாகாணத்தில் தேர்தலில் உண்மையிலேயே ஒன்றாகி அல்லாஹ் சத்தியமாக அந்த மாகாணத்தில் தேர்தலில் பொறியியலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களை நிறுத்தி அவரை எங்களது மாகாணத்தில் உறுப்பினராக ஆக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். என்னுடைய முக்கியமான சகோதரர்களோடு மசூரா செய்துவிட்டு அவரை எங்களுடைய மாகாண சபை உறுப்பினராக ஆக்க வேண்டும் என்று நாங்கள் செயற்பட்டோம். அல்லாஹ்வுடைய நாட்டம் அல்லாஹ் விரும்பவில்லை, அல்லாஹ்வுக்காக அவனை நாடவில்லை, அவன் விரும்பவில்லை. நாங்கள் யாரும் கற்பனையில் எதிர்பார்த்திருக்காத ஒரு சகோதரர் பொறியாளர் சிப்லி பாருக் அவர்களை அல்லாஹ் கொண்டு வந்தான். அவர் ஓடினார், ஒரு நாள் முழுக்க தன்னுடைய தொலைபேசியை ஓ பண்ணி வைத்து இருந்தார். எந்த காரணம் கொண்டு என்னால் முடியாது என்று சொன்னார். அல்லாஹு தஆலா தேடி தேடி துரத்தி துரத்தி சகோதரர் சிப்லி பாருக் மீது மிக உயர்ந்த கண்ணியமான மாகாணத்தில் உறுப்பினர் பதவி என்ற அந்தஸ்தை கொடுத்தார். இதுதான் அல்லாஹ்வுடைய வேலை. நான் இதை பார்த்தது கிடையாது.
நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை இவ்வாறு அரசியல் பெற முடியும் என்று. நான் ஒரு சாதாரண ஏழை, மிகவும் வறிய குடும்பத்திலே பிறந்து அன்றாடம் சாப்பிடுவதற்கு கூட கஷ்டமான வறுமையான முறையிலே வாழ்ந்து வருவது. கடையிலே கூலி வேலை செய்து வருவது, காத்தாங்குடி பிரிவுகளிலே சுக்ரியாசிரியர் வேலை செய்து சம்பளம் பெற்று நான் படித்து வருவது. என்னுடைய 8ஆம் ஆண்டிலே கடையிலே வேலை செய்து வருவது. மிகவும் சாதாரணமான ஏழை குடும்பத்திலே பிறந்தது என்னை அல்லாஹ் இந்த சமூகத்திலே ஒரு சேவகனாக மாற்றியிருக்கிறான். அதற்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றோம். என்னுடைய பணியை நான் மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். பதவிகளை கருவோம் அல்ல, நான் அரைக்கால அமைச்சர் அமைச்சு என்று நினைத்தேன். அல்ஹம்துலில்லா, இன்று இந்த நாட்டிலே நான் உன்னரை அமைச்சர், ஒரு முழு அமைச்சர், ஒரு அரை அமைச்சர். அல்ஹம்துலில்லா, நாளை இதற்கெல்லாம் தூக்கி எறியப்பட்டு வெறும் நாங்கள் வீதிக்கு வரலாம். அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படக்கூடாது. அல்லாஹு தஆலா அவனுடைய தேவைக்கு தருவான். 2000 ஆண்டு நான் தோற்கடிக்கப்பட்டேன். 1994ஆம் ஆண்டு தேர்தலில் நான் வெல்லவேன் என்று நினைக்கவில்லை. அந்த தேர்தலில் நான் தோல்வி அடைவேன் என்ற நினைப்போடு தான் தேர்தலில் போட்டியிட்டேன். நான் வெற்றி பெறுவேன் என்று ஒருபோதும் 94ஆம் ஆண்டு நினைக்கவில்லை. அல்லாஹு தஆலா எங்களுக்கு வெற்றியை தந்தா, ஒரு அமைச்சர் பதவியை தந்தா. 2000ஆம் ஆண்டு தேர்தல் அடைவேன் என்று கனவிலும் நான் நினைக்கவில்லை. என்னுடைய தேர்தல் காலங்களில் ஆக கூடுதலான நிதியை 2000ஆம் ஆண்டுதான் நாங்கள் செலவு செய்வோம். இந்தியாவில் இருந்து கலர் காலாக வர்ணங்களிலே போஸ்டர்களை எல்லாம் அடித்து வந்தோம். அப்படி ஒரு தேர்தல் செய்தோம். அல்லாஹால அந்த தேர்தலே தோல்வி அடைய செய்தான். ஆகவே வெற்றி தோல்வி அல்லாஹ்வுடைய கரங்களிலே உள்ள விஷயம், பெங்களாவில் உள்ள விஷயம் அல்ல. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்காக நாங்கள் பொய்யாக யாரையும் விமர்சிக்கக்கூடாது. ஒரு மனிதனுடைய குற்றத்தை குறையை அவனுக்கு முன்னால் மாத்திரம் தான் சொல்ல வேண்டும். அவன் இல்லாத சந்தர்ப்பத்திலே சொல்வது ரிபர் புறம் பேசுவது ஹராஸ்தாத்திலே மிகப்பெரிய பாவம். ஒரு மனிதத்திலே இருக்கின்ற ஒரு செயலை, ஒரு மனிதனிடத்திலே இருக்கின்ற ஒரு செயலை அவன் இல்லாத சந்தர்ப்பத்திலே பேசுவது ரிபர் புறம் பேசுவது மிகப்பெரிய பாவம். ஒரு மனிதனுடைய இல்லாத சம்பந்தம் இல்லாத விஷயங்களை குத்திக்கட்டி அவர்களை ஒரு மனிதன் மீது குற்றம் சுமத்துவது மிகப்பெரிய பாவம். அல்லாஹ்வுத்தாலா அந்த பாவத்தை இன்னையிலும் மன்னிக்க மாட்டான், மறுமையிலும் மன்னிக்க மாட்டான். அந்த குற்றம் பட்ட மன்னிக்காதவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பற்றி பேசுகின்ற இந்த சகோதரர்கள் நாளாக வெறும் பொய்களை, எந்த அடிப்படையுமே இல்லாத வெறும் பொய்களை, குச்சிக்கவைகளை கட்டி நாளாக சிந்து பிரசுரங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த பள்ளிவாசல் காணியை பள்ளிவாசல் காணியை யாரும் நாங்கள் சுவீகரிக்கவில்லை. சொல்லுகின்றார்கள், பள்ளிவாசல் காணிகளையெல்லாம் நான் சுவீகரிக்கின்றேனா? எந்த பள்ளியினுடைய காணியை நான் சுவீகரித்திருக்கின்றேன்? காத்தாமுடியிலே நான் அறிந்தவரையிலே, எனக்கு தெரிந்தவரையிலே மையவாதி காணியை எடுத்தது டிஎஸ்எஸ் கட்டுவதற்கு மாத்திரம்தான். காத்தாமுடி பிரதேசம் கட்டுவதற்கு மாத்திரம்தான் என்னுடைய 25 வருட அரசியல் வாழ்க்கையிலே மையவாதி காணியை நாங்கள் எடுத்திருக்கிறோம். மையவாதி என்று அடையாளப்படுத்தப்பட்ட காணி, அரச காணி, அந்த காணியை நாங்கள் பிரதேசம் கட்டுவதற்கு தான் நாங்கள் பொறுப்பேற்றோம். இன்று அந்த பிரதேசத்தை நான் அங்கு கட்டாமல் எங்கே கட்ட முடியும்? சில சகோதரர் சொல்லுவார்கள், அரச காணிகள் இருக்கின்ற இடத்திலே கட்டத்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, காத்தாமுடி நகரசபையை, காத்தாமுடி பிரதேசத்தை அங்கே ஆட்சிக்கான இருக்கின்ற பருவாங்கிலோ, இந்த பக்கத்தில் அரசகான் இருக்கிறது சத்திர கொண்டாடிலே, இந்த பக்கத்தில் அரசகான் இருக்கிறது புதுக்குடி இருக்கிறது, அங்கே கட்டுமாற சொல்லுகிறார்கள். என்ன கருவிகள் நீங்கள் தயவு செய்ய மக்களை ஏமாற்ற முடியாதீர்கள். காத்தாமுடியிலே அரசகான் இருக்கிறதா சொல்லும், வழங்கப்படுகிறது. ஒரு சின்னத்தான முக்கியமான விருந்து இன்று இளைஞர் முழுவதும் வருகிறார்கள் அந்த விருந்துக்காக. ஏனென்றால் நமது மக்கள் வெளியே கொண்டு வியாபாரம் செய்கிறார்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் விருந்துக்கு வருகிறார்கள். பாவம் இரண்டரை மூணரை ஒருங்கே சின்ன சின்ன வீடு மிக மோசமான நிலைமையிலே அந்த விருந்துகளை பார்க்கிறார்கள். நமது ஊரை பற்றி என்ன நினைப்பார்கள்? ஆகவே எவ்வளவு விரைவாக கட்ட முடியுமோ அவ்வளவு விரைவாக மிகவும் அழகான மிகவும் நவீனமான கட்டிடக் கலையோடு உட்பட்ட ஒரு வளிமாகவே கட்டுவதற்கான திட்டமிட்டிருக்கின்றோம். உண்மையிலே கட்டி முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். கடந்த வருடம் 40 மில்லியன் ரூபாய்களை நாங்கள் அதற்கு செய்திருந்தோம், கட்ட முடியவில்லை. ஏனென்றால் நகரசபை தற்காலிகமாக அந்த கட்டிடத்தில் இருக்கிறது. நகரசபைக்கான கட்டிடம் கட்டப்பட வேண்டும். எங்களுடைய பொருளாதாரத்தை அமைச்சு இந்த மாவட்டத்திலே 3 உள்ளூராட்சிகள் கட்டுவதற்கு செய்திருக்கிறது. காத்தாமொழி நகரசபைக்கும் 40 மில்லியன் ரூபாய்களை எங்களுடைய அமைச்சர்கள் செய்திருக்கிறது. இந்த எதிர்வருகின்ற ஜூன் மாதத்துக்கு முன்பு 25,000 நிதி செலவு செய்யப்படவில்லை என்றால் அந்த நிதியை நாங்கள் மீண்டும் மீளப்பெற்று விடுவோம். ஆகவே காத்தாங்குடி நகரத்துறை கட்டிடம் காத்தாங்குடி நகரத்துக்குத்தான் கட்டப்பட வேண்டும். அது புதிய காத்தாங்குடியிலும் கட்ட முடியாது. ஏனென்றால் இன்ஷா அல்லாஹ்வின் சில மாதங்களில் காத்தாங்குடி 2 பிரிக்கப்பட இருக்கிறது. காத்தாங்குடி மாநகர சபை என்று காத்தாங்குடி பிரதேச சபை என்று 2 பிரிக்கப்பட இருக்கிறது. ஆகவே காத்தாங்குடி மாநகர சபை கட்டிடம் ஒரு எல்லை இருக்கிறது. இந்த எல்லை பிரச்சனையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. காத்தாங்குடி மாநகர சபையினுடைய எல்லை நான் அல்ல. நான் பிறப்பதற்கு முன்பே எத்தனையோ 50 ஆண்டுகளுக்கு முன்பே வர்த்தமானியிலே பிரகடனம் செய்திருக்கின்றார்கள். காத்தாங்குடியினர் இல்லை, வடக்கெல்லை வீதி, தெற்கெல்லை வீதி, பரிநாத்த என்று சொல்லியிருக்கின்றார்கள். காத்தாங்குடி மாநகர சபை எல்லையினுடைய எல்லை மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய துண்டு பிரசுரம் அளிக்கின்ற இந்த சகோதரர்கள் கேட்டு விரும்புகின்றேன். காத்தாங்குடி மாநகர சபை கட்டிடத்தை துணுக்குடியில் இப்படா நீங்கள் கட்டச் சொல்லுகின்றீர்கள், அல்லது படுவாங்கிறையிலா நீங்கள் கட்டச் சொல்லுகின்றீர்கள்? தயவு செய்து மிக தெளிவாக நீங்கள் வளர்ந்து கொள்ள வேண்டும். காத்தாங்குடியில்தான் கட்ட முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, மையவாடி காணிகள் அரச காணிகள், காத்தாங்குடி உள்ளூராட்சி சபைக்கு சொந்தமான காணி. ஆகவே அந்த காணிகளிலே அழைக்கின்றே கேட்கிறார்கள், அப்போ இவ்வளவு நாளை நீங்கள் கட்டிடங்கள் கட்டுகின்ற போது நீங்கள் ஏன் பெருமையாக இருந்து கேட்கிறார்கள்? அன்புக்குரிய சகோதரர்களே, மையவாடிகளிலே கட்டிடங்களை நான் கட்டவில்லை. நான் என்னுடைய 10 வயதிலேயே குட்டின் சந்தியில் இருக்கின்ற நான் வருகின்ற போது அங்கே கட்டிட அந்த மார்க்கெட் இருந்தது. குட்டின் சந்தியில் இருக்கின்ற மார்க்கெட் கட்டிடம் இப்பொழுது உடைக்கப்பட்ட கட்டிடம், 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கட்டிடம். அதே மையங்களுக்கு மீறதான் கட்டப்பட்டிருக்கிறது. மிக பெருமை மிக்க உலமாக்கல் புத்தக தாலிசா உட்பட மிகப்பெரிய உலமாக்கல் மிகப்பெரியவர்கள் இருந்த அளவுக்கினைத்தான் அந்த குட்டின் சந்தியில் இருக்கின்ற அந்த கட்டிடம் கட்டப்பட்டது. அதை நான் கட்டவில்லை. அதை மிகப்பெரிய உலமாக்கல் மெத்தப்பள்ளியில் இருந்தார்கள். மிக தலை சிறந்த உலமாக்கல் இந்த ஊருடைய தலைவர்களாக இருந்த நான் பேரவைச்சர் இருந்தவில்லை. மிகப்பெரிய உலமாக்கல் என்று சேர்ந்துதான் மார்க்கெட்டை கட்டினார்கள். அங்கு நின்று இன்று வரையும் ஒவ்வொரு பள்ளிவாசலும் மையவாதிகளிலே கட்டிடங்களை கட்டிக்கொண்டுதான் வருகிறது. இவர்களை எல்லாம் கட்டுகின்ற போது இந்த சுயேட்சை குழுக்காரர்களுக்கு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் மையவாதிக்கு இந்த கட்டிடம் கட்டவில்லை. அதெல்லாம் யாரும் எதிர்ப்பில்லை. இந்த ஊரினுடைய முக்கிய நகர சபை என்பது எல்லா பள்ளிக்கும் சொந்தமானது, முழு ஊருக்கும் சொந்தமானது. இன்று ஆசிரியர் இருக்கிறார், நேற்று ஜவாஸ்கர் இருந்தார், அதற்கு முன் நசுக்காமட்டில் போயிருந்தார், முபீன் இருந்தார், அமெரிக்க போயிருந்தார், காசிம் இருந்தார், காசிம் ஆசியா இருந்தார், எத்தனையோ பேர் இருந்தார்கள். இப்ராஹிம் சேமர் இருந்தார், அப்துல்லா மாரிம் ஆசியா இருந்தார், மஜித் ஆசியா, எப்படியோ எல்லோரும் இருந்தார்கள். நாளை இன்னும் பல சகோதரர்கள் வருவார்கள். அல்லாஹ் நாடினார் சிலவர்களை அப்துல் ரஹ்மான் கூட அல்லாஹ் நாடினார் அந்த நேர் கதையிலே வந்து உட்கார்ந்தார். நான் உருவாக்கப் போகின்ற மாநகரத்தில் கல்வியிலே அல்லாஹ் நாடினால் அப்துல் ரஹ்மான் கூட நேராக இருக்கலாம். அல்லாஹ் நாடினால் என்னை விட உயர்ந்த ஒரு அமைச்சரவை அங்கத்துள்ள அமைச்சராக கூட அப்துல் ரஹ்மானை அல்லாஹ் மாற்றலாம். யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அல்லாஹ் நாடிவிட்டால் எந்த ஒரு சக்தியாலும் இதை தடுத்து நிறுத்த முடியாது. நான் செய்வது அசருக்கோ எனக்கோ அல்ல. இன்று நான் இந்தியாவில் இருக்கின்றேன். எனக்கு முன்பு சோழர் மருவரும் ரிஜினல் இந்தியா இருந்தார். எனக்கு முன்பு மதிப்புக்குரிய டாக்டர் மருவும் அரை தீரங்க இந்தியா இருந்தார்கள். பிரிட்டிஷ் நிலவு மருவ முதலியாசன் இப்படி பலர் இங்கு இந்தியாக இருந்தார்கள். இன்று நான் இந்தியாக இருக்கின்றேன். அவ்வாறு இன்ஷா அல்லாஹ் நாளை இன்னும் ஒரு இந்தியாக வரலாம். நாங்கள் அல்ல முக்கியம், சேவன்மார்கள் முக்கியம், இந்த ஊருடைய நகரம் முக்கியம். ஆகவே இந்த நகரத்திற்கான ஒரு நிர்வாக கட்டிடம் நகர்களை கட்டிடம் கட்டப்பட வேண்டும். அந்த அந்த பிரதேசத்திலே கட்டிடம் கட்டியிருந்த போது பள்ளிவாசர்கள்லாம் கட்டிடங்களை கட்டியிருந்தார்கள். அரசாங்கிலே கட்டியிருந்தார்கள். இருந்தாலும் தொழில் நிறுவனம் அதற்கு ஒரு சட்டம் இருக்கிறது. மஸ்லஹா ஆன்மா என்ற ஒரு பெருநிலை கருத்தில் கொள்ளும் சட்டம். அந்த பெருநிலனை மஸ்லஹா ஆன்மா என்ற பெருநிலனை கருத்தில் கொண்டு இந்த பணிகளை செய்கின்ற போது நாங்கள் பெருமையாக இருக்கின்றோம். யாரும் மெட்ரோ பள்ளியில் இருக்கின்ற எந்த ஒரு தனித்தன் நபரும் அவருடைய சொந்த சுயநலன்களுக்கான கடைகளை கட்டவில்லை. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் அனுமதித்திருக்கிறோம். ஜாமியுல்லாஹ் நிர்வாகம் சொந்த சுயனுக்காக யாரும் செய்யவில்லை. என்னுடைய மிக நெருக்கமான ஒரு சகோதரர், மரியாதைக்குரிய சகோதரர் இஸ்மாயில் ஹாஜியா தலைவர் கடந்த தேர்தலில் மிக உயிருக்குயிராக நின்று மனிதர்களிடையே பேசிய ஒரு சகோதரர். ஹரிவாச எங்களுடைய அமைப்பாளர், எங்களுடைய சகோதரர்கள் சகோதரர் மொய்தீன், சகோதரர் மூசா, பொண்டா ஹாஜியார், அவர்கள்தான் என்னுடைய அமைப்பாளர்கள். தேர்தல் வந்துவிட்டால் நான் வீடு விடாகப் போவதில்லை, நான் வாக்கு கேட்பதில்லை. ஹைதராபாத்தான் வாக்கு கேட்பார், இஸ்மாயில் ஹாஜியாவே வாக்கு கேட்பார், சகோதரர் மோதி தான் வாக்கு கேட்டு போவார், சகோதரர் பொண்டா ஹாஜியாக வாக்கு கேட்டு போவார், சகோதரர் மூசா தான் வீடுகளை போடுவார். நான் அரசியலை பற்றி பேசுவோம் அல்ல, அவ்வாறான சிந்தனை எங்களுக்கு கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆகவே பயணிவாசர்கள் தங்களுடைய வருமானத்தை கூட்டுவதற்காக இவ்வாறு கடைகளை கட்டுகின்ற போது நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த ஊரினுடைய அரச காணி, அந்த காணிக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். அந்த காணியிலே அரச நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் என்றால் சில தகவல்கள் சொல்லுகிறார்கள் இந்த எங்களுடைய காணிகளை அரசாங்கத்துக்கு தாரே வாக்கு கொடுக்கிறேனா. காத்தாமுடி பிரதேசத்தை கட்டியிருப்பது இந்த பௌத்த அரசாங்கத்துக்கு தாரே வாக்கு கொடுப்பதற்கா? அந்த காரியாலயம் ஒன்று இந்த முழு ஊர் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறது. அந்த பிரதேசத்தை கட்டுகின்ற போது எதிர்த்தார்கள், மிக கடுமையாக இருந்தார்கள். நாங்கள் கட்டினோம். இன்று அந்த பிரதேசம் மக்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரையும் அவ்வாறான மக்களாக்களில் நகர்களுக்கு சொந்தமான காணிகளில் பள்ளிவாசல் கட்டிடங்களை கட்டி வருகிறார்கள். எந்த ஒரு தவறிலும் இது அரச காணி, இதில் நீங்கள் கட்டிடங்களை கட்டுவது ஹராம் என்று யாரும் சொல்லவில்லை. அரச காணிகளில் அனுமதி என்று கட்டிடம் கட்டுவது ஹராம், நகரசபையினுடைய அனுமதி என்று கட்டிடங்களை கட்டுவது ஹராம், சட்டத்திட்டங்களை மீறுவது ஹராம். இத்தனையே இந்த பள்ளிவாசல்கள் செய்து கொண்டிருக்கின்ற போதும் நாங்கள் பொறுமையாக இருக்கின்றோம். ஏனென்றால் நாங்களும் தான் பள்ளிவாசல்கள். பள்ளிவாசல்கள் நாங்கள் எல்லோரும் ஒன்றுதான். பள்ளிவாசல்களும் ஊருக்காக செய்கின்றார்கள், நாங்களும் ஊருக்காக செய்கின்றோம். பள்ளிவாசல்களும் ஊருக்காக பாடுபடுகின்றார்கள், நாங்களும் ஊருக்காக பாடுபடுகின்றோம். ஆகவே நாங்கள் அமைதியாக இருந்தோம். எங்களுடைய காணியில் அரச காணியில் இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக பிரதேசங்களை கட்டிய ஓய்வு அல்ஹம்துலில்லாஹ் கட்டி எந்த சிங்களவன் வந்து இங்கே வேலை செய்கின்ற சகோதரர்களே, எந்த தமிழ் சகோதரன் வந்து அங்கே வேலை பெற்று செல்கிறார் சகோதரர்களே, 100% இந்த முஸ்லிம் சமூகம் காத்தாமுடி மண்ணிலே வாழ்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் அந்த காரியாலயத்திலே சென்று வேலை செய்கின்றார்கள். மிக தெளிவாக நாங்கள் வளர்ச்சி கொள்ள வேண்டும். மக்களுக்கு பிழையான தவறான கருத்துக்களை கொடுத்தால் அதுவும் மிக தெளிவாகும். நான் அரசு பள்ளிவாசல்களை அரசாங்கத்துக்கு தாழ்வாக்கி கொடுத்துள்ளதா? எந்த காரணம் நாங்கள் தாழ்வாக்கி கொடுத்திருக்கின்றோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நகர சபை கட்டிடம் கட்டியாக வேண்டும். அவர்களுடைய கட்டிடத்தில் இருக்கிறார்கள். நகர சபைக்கினால் ஒரு இடம் தான் நாங்கள் கொடுத்திருந்தோம், அதுக்குள் வெளியேற வேண்டும் என்று சொன்னோம். இங்கிருக்கின்றார்கள் சகோதர சிவியங்கள் அவர்கள், பஷீர் ஹாஜியா இருக்கின்றார். எப்போது நகர சபை பிரச்சனை வந்தாலும் முதலாவது நான் சொல்வது, என்னுடைய இடத்தில் நீங்கள் அடாத்தாக இருக்கிறீர்கள், உடனடியாக நீங்கள் வெளியேற வேண்டும் என்பதுதான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் உங்களுக்கு தெரியும், காத்தான் நகர சபை கட்டிடம் ஏற்கனவே அங்கு இருந்து அந்த கட்டிடத்தை பீரி விஸ்தரித்ததுக்காக உடைக்க வேண்டியது. அப்போது நகர சபைக்கு அந்த கட்டிடம் போதான். அந்த சூழ்நிலைகளிலே சுமார் 2 வருடங்களுக்கு முன்பு சுக்ரியா சாஜி அவர்களுடைய ஒரு திருமண நிகழ்விலே நான் கலந்து கொண்ட போது ப்ரொஃபசர் கரே, பேராசிரியர், பேராசிரியர் பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர், நம்ம ஊரை சேர்ந்த பையனாமன் ஆஜியாருடைய மருமகன் கரே சார் அவர்கள், அந்த அவருக்கு தருவது நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது எங்களுக்கு அதிகாலை சுபகொலையை தொடர்ந்து சம்பவம் இருந்தது. நான் பேசிக் கொண்டிருந்த போது எனக்கு ஒரு கருத்தை சொன்னா, மினிஸ்டர், நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்று பார்த்துக் கொண்டிருந்தேன், அல்லாஹ் உங்களை என்னையும் இவ்வாறு சந்திக்க வைத்திருக்கிறார் சொன்னார். இலங்கையிலே பௌத்த மக்களுடைய சிங்கள மக்களுடைய வரலாறு 2500 வருடங்களாக அவருடைய வரலாறை கண்டியிலே ஒரு நூலகசாலை அமைத்து அங்கு ஒரு ஆய்வுக்கூடம் வைத்து அந்த வரலாறை வைத்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலே தமிழ் மக்களுடைய அவர்களுடைய வரலாறை யாழ்ப்பாணத்திலே ஒரு நூதனசாலை அமைத்து அங்கே ஒரு மியூசியம் அமைத்து அவருடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, வரலாறு தொடர்பான ஆய்வு நடைபெறுகிறது. ஆனால் நாங்கள் துரதிருஷ்டவசம் இலங்கையில் வாழ்கின்ற முஸ்லீம்களுடைய வரலாறு தொடர்பான எந்த ஒரு ஆவணம் கிடையாது, எந்த ஒரு ஆவணம் சேர்க்கப்படவில்லை. ஆய்வுகள் மேற்கொள்ளப்படவில்லை. ஆங்காங்கு செய்யப்பட்ட சில ஆய்வுகள் மாத்திரம் இருக்கிறது, அதை கூட கொண்டு சேர்க்கவில்லை. ஆகவே இலங்கையில் வாழ்கின்ற முஸ்லீம்களுடைய ஆய்வுகளையும் அவருடைய வரலாறையும் நிரூபிக்கக்கூடிய வகையிலே ஒரு முஸ்லீம்களுக்கான ஒரு நூதன சாலையை, மியூசியம் ஒன்றை அமைப்பதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். அதுவும் அது காத்தாங்குடியிலே அமையமாக இருந்தால், காத்தாங்குடியை நோக்கி வருகின்ற வெளியூர் சகோதரர்களுக்கு காத்தாங்குடியில் இருக்கின்ற பல்வேறு பத்த அம்சங்களை பார்ப்பதோடு அந்த நூதன சாலையையும் பாதுகாப்பதோடு பார்க்க முடியும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் தெரிந்தது என்று எனக்கு ஒரு ஆலோசனையை சொன்னார். ஆகவே நான் போய் ஜனாதிபதியோடு நாங்கள் பேசினோம். பேசிய மறுபடியும் அமைச்சரோடு பேசினோம். அவர் சொன்னார், எங்களுக்கு கட்டிடம் பெற முடியாது, கட்டிடம் கட்டுவதற்கு நிதி இல்லை, நீங்கள் கட்டிடத்தையும் காணியையும் தந்தால், நாங்கள் கட்டித்தந்தால் நாங்கள் மியூசியத்தை செய்வோம் சொன்னார். அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு அவர்களுடைய அரசினால் அங்கீகாரம் புறப்பட்டு நாங்கள் அரசாங்கம் தீர்மானித்தது ஒரு மியூசியம் என்று அமைப்பதில்லை. அதற்கு பொருத்தமான ஒரு இடந்தேவை. ஆகவே காத்தாங்குடியிலே அந்த இடத்தை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தோம். இன்று உங்களுக்கு தெரியும், என்னுடைய அமைச்சு பல கோடிக்கணக்கான ரூபாய்களை அதற்கு ஒதுக்கீடு செய்து அதை ஒரு இஸ்லாமிய கட்டிடக் கலையோடு வருவதற்காக கட்டார கட்டிட தலைமைகளின் ஒத்துழைப்போடு வடிவமைக்கப்பட்டு இன்று பல லட்சம் மில்லியன் ரூபாய் செலவிலே அது புனரமைக்கப்பட்டு வருகிறது. அதை கூட இந்த சகோதரர்கள் இந்த மியூசியத்தை காத்தாங்குடியிலான அழைக்க வேண்டும், வேறு ஒரு முறையில் வைக்க முடியாதா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தயவு செய்து சிந்திக்க வேண்டும். கட்டிடத்தை காத்தாங்குடியில்தான் இது கொடுக்க முடியும். அதுக்கு லட்சக்கணக்கான ரூபாய்கள் வேண்டும். அது மாத்திரமல்ல, கோடிக்கணக்கான ரூபாய் பொறுமதியான பொருட்கள் வாங்க வேண்டும். அதுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். அரசாங்கம் அப்படித்தான் சொல்லியது. அங்கே வைக்கூறு ஒரு உதாரணமாக பத்திரிகையிலே சுமார் 75 வருடத்துக்கு முன்பு ஓடி கொடுத்த ஒரு பலகையையும் ஒரு குச்சியையும் நாங்கள் கண்டுபிடித்தோம். மூத்தவர்களுக்கு கொடுத்த ஒரு குச்சியும் ஒரு பலகை, அதை எங்களுடைய சகோதரர்கள் ஒரு ஆட்சியிலே போய் ஒரு கிழமை அலைந்திருந்து முழு குடும்பத்தோடு பேசி 25,000 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு வந்தார்கள் அந்த குச்சியையும் அந்த பலகையும். இதை யாராவது பார்த்தால் இது 50 ரூபாய் இதுக்கு கொடுக்க முடியாது சொல்வார்கள். 1000 ரூபாய் சொத்து எங்களுக்கு தேவை. சில கையெழுத்துக்களுக்கு 25 லட்சம் ரூபாய் சொல்வார்கள். மறுபடியும் ஒரு சகோதரர் உமர் பிறருடைய கையால் எழுதப்பட்ட ஒரு கையெழுத்து பிரதிக்கு 25 லட்சம் சொல்கிறார். 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது பார்த்த சகோதரர்களே, நான் ஏதனை சொல்லுகிறேன் என்றால் இவைகளையெல்லாம் நாங்கள் தான் அரசாங்கத்துக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். அதுக்கு தேவையான நிதிகளை நாம் இப்பொழுது கொடுத்திருக்கிறோம், அதை நாங்கள் தான் செய்ய வேண்டும். இவற்றையெல்லாம் இன்னும் அறுபது செய்ய முடியாது. நிறைய பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் தெரிந்தும் தெரியாதவர்கள் போல மக்கள் மத்தியிலே பிழையான தவறான கருத்துக்களை இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே போன்றுதான் காத்தாமுடி நகரத்தது கட்டிடம் சொல்லுங்கள். பத்ரியா பள்ளிவாசலுக்கு வலிவித்துக் கொடுப்பதற்காகத்தான் இதை உடைக்கப் போகின்றோம் என்று ஒரு புதிய கண்டுபிடிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அப்படி யாரும் சிந்திக்கவும் இல்லை, அப்படி யாரும் சொல்லவும் இல்லை. மிகவும் அழகான 3 மாடிகளை கொண்ட மிகவும் நேர்த்தியான ஈரானிலிருந்து கொண்டு வரப்பட்ட கட்டிடக்கலைகளை பயன்படுத்தி மிகவும் அழகிய 3 மாடிகளை கொண்ட ஒரு கட்டிடத்தை நாங்கள் மாநகரங்களின் கட்டிடம் கட்டப்படுவதற்கு நாங்கள் தீர்மானித்து முதல் மாடியை முடிப்பதற்குத்தான் 40 மில்லியன் 400 லட்சம் ரூபாயை நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் யாரும் எல்லோரும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இது நமது ஊர். நான் மையவாதிக்கு அதையும் நான் சொல்லி வைக்கவில்லை, சொல்லுங்கள் தயவு செய்து. இரும்பு பேச்சாவுக்கு முன்னால் அரசாணையில மக்களை திரும்பதோடு நாங்கள் பொறுமையாக இருந்தோம். பேசவில்லை. அங்கே ஜெயமோகன் ஆச்சாவுக்கு முன்னால் மையங்களை தோண்டி கட்டிடங்களை கட்டியிருந்ததோடு அங்கு பிரச்சனை கிடையாது. இன்று கூட ஜாமீன் நிர்வாகம் அல்ல, அந்த நிர்வாகத்தை சகோதரர்கள் இந்த சுயேட்சை குழு சகோதரர்களை தூண்டி அவர்களை தூண்டுகின்றார்கள். போங்கள், பிரச்சனைகளை எழுப்புங்கள், உடையுங்கள் என்று அந்த சகோதரர்கள் தான் அங்கு வந்து பிரச்சனை செய்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இன்றும் அந்த இடத்தின் நிர்வாகம் பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புவது மக்களாக்காக அல்ல, மையவாதிகளை மையங்களை பாதுகாப்பதற்காக அல்ல. ஏற்கனவே 3 கடை கட்டுவதற்கு அவர்கள் அந்த 3 கடை கட்டியிருக்கிறார்கள். ஒரு இறைச்சி கடை, 3 கடை, ஒரு பழக்கடை, 3 கடை அங்கே ஒரு வாடகை கொடுத்திருக்கிறார்கள். மீதி இடத்திலும் அவர்கள் கடைகளே கட்ட வேண்டுமாவதா, கட்டிடங்களை கட்டுவதற்காக கடைகளை கட்டுவதற்காக அந்த இடங்களை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களே தவிர அங்கே இந்த மையங்களை பாதுகாப்பதற்காக அல்ல என்பதை மிக தெளிவாக நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது வெறும் அரசியல் ரீதியிலே அரசியலுக்காக எங்களுடைய காலங்களில் எந்த தேவத்திட்டங்களும் இந்த மண்ணிலே நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த சுயேட்சை குழுக்காரர்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்ற அந்த சூழ்ச்சியிலே தான் இந்த பிரச்சனையை மாற்றியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். உங்களுடைய பிரதேசம் முன்னேற வேண்டும். நாங்கள் எங்கே நகரத்தை கட்டுவது, பேலூர் சொல்லியாக வேண்டும். எங்கே நாங்கள் பஸ் ஸ்டாண்டை கட்டுவது, காத்தாமுடிக்கு பஸ் ஸ்டாண்ட் வருகிறது, பஸ்ஸில் வருகிறது, அங்கே வீதிகளை மறுத்துக் கொண்டு நிறைய பிரச்சனை. இப்படி இருக்க முடியாது. இன்னும் நாங்கள் வியாபாரத்தை முன்னேறும்போது மொத்த வியாபாரிகளாகும்போது எங்களுடைய பொருட்கள் உற்பத்தி பொருட்களை கொண்டு செல்வதற்கான நவீன பஸ் நிலை உருவாக்கப்பட வேண்டும். இன்னும் பல காரியாலயங்கள் உள்ளது. இப்பொழுது நாங்கள் காத்தாமையிலே மிகப்பெரிய ஒருத்தர் அலஹம்துல்லா அமைச்சரவை ஜனாதிபதி உங்களுக்கு அங்கீகரித்திருக்கிறார். காத்தாமையில் இருக்கின்ற ஒவ்வொரு புறத்திலும் இருக்கின்ற மரங்களை எடுத்து சுற்றி அடிக்கின்ற மிகப்பெரிய சூழல் சிஸ்டம் இலங்கையிலே கொழும்பு கண்டிக்கு அடுத்ததான 60 மில்லியன் டாலர் கிட்டத்தட்ட 7500 மாதிரியான மிக பாரிய ஒரு வேலை திட்டத்திற்காக ஜனாதிபதி உங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார். அன்புக்கு சகோதரர்களே, நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு இருந்து கொண்டு எங்களுடைய மக்களுக்கு என்னென்ன பணிகளை செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம் சமூகத்துக்கு எதையெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும், இன்று முஸ்லீம்களுக்கு குறிப்பாக உள்ள மக்களை நாங்கள் நீரும் அவர்களுக்கான இஸ்லாமிய அறிவுறுத்த வேண்டும். பெருமணிய அரபு கல்லூரிகளில் மாத்திரம் வெளிவருகின்ற உலமாக்களால் இந்த முஸ்லிம் சமுதாயம் எதிர்காலத்திலே எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு சவால்களுக்கு ஒருபோதும் கொடுக்க முடியாது. வெளியேறப்பட்ட உலமாக்கள் மீண்டும் ஏழைய மதங்கள் தொடர்பான மாற்றத்திலே சட்டரீதியான பல்வேறுபட்ட விடுதலை தொடர்பாக மேலும் பாண்டித்தியங்களை பெறுவதற்கான எந்த ஒரு வசதியும் இலங்கையிலே கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் உலகளாவை பற்றியிருப்பதற்கான புதிய பல்கலைக்கழக கல்லூரி ஒன்றை உருவாக்குவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதற்கான அன்மனையை அங்கீகாரத்தை இந்த அரசாங்கத்தில் திறந்து பெற்றிருக்கின்றோம். பாரிய நிதி பாரிய நிறுவனத்திலிருந்து சுமார் 1500 மில்லியன் ரூபாய் செலவு இன்ஷா அல்லா 3 ஆண்டுகளுக்குள் வெகுத்தனையிலே இந்த பாரிய பல்கலைக்கழகத்தை கட்டி முடிப்பதற்கான நிதி ஏற்பாடுகளை இன்ஷா அல்லா எங்களுடைய நண்பர்கள் சவுதி அரேபியாவுடைய சகோதரர்களை உதவியோடு கட்டுவதற்கான தீர்மானித்திருக்கின்றோம். அந்த பல்கலைக்கழகத்தை நாங்கள் அந்த கிடைத்த அனுமதியை நாங்கள் மட்டக்குள மாவட்டத்தில் கொண்டு வழங்கப்பட்ட அந்த பல்கலைக்கழக கல்லூரியை நாங்கள் ஆரம்பித்தாக வேண்டும். ஆகவே அந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்படுகிறவரை இன்ஷா அல்லா அதை காத்தா முடியே அமைப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதற்கு நாளை அனுப்பி விடுவார்கள். இந்த பல்கலைக்கழக கல்லூரியையும் இந்த காத்தாங்குடிக்குள்ளே நான் கொண்டு வர வேண்டுமா என்றும் அறிக்கை விடுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, லட்சக்கணக்கான ரூபாய்களை தனிப்பட்ட ரீதியிலே செலவு செய்ய வேண்டும். அதற்கான காரிய கட்டிடங்கள் வேண்டும். இந்த வசதிகளை நாங்கள் இந்த மாவட்டத்துக்குள் வேறு எந்தோடு பெற முடியாது. நாங்கள் 4 ஆண்டுகளுக்கு அரசாங்கத்திற்கு காரிய கட்டிடங்களை கொடுக்க வேண்டும். இந்த வசதி வேறாவிலோ ஓட்டமாவதிலோ கிடையாது. எங்களுடைய பல்கலைக்கழக கல்லூரியை மற்ற மாவட்டத்திற்குள்ளேதான் வைத்திருக்க வேண்டும். இதை கொண்டு போய் ஆரோக்கிய வகையில் வைக்க முடியாது, இதை கொண்டு போய் செங்கலையில் வைக்க முடியாது, இதை கொண்டு போய் குப்பைச்சோலையில் வைக்க முடியாது. அது முஸ்லீம் நூலாக இருக்க வேண்டும். ஆகவே காத்தாமுடியிலே அதை அமைப்பதற்காக தீர்மானித்திருக்கின்றோம். அதற்கு நாளை நீங்கள் அழைக்க விடுவீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தயவு செய்து நிலைமைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் யாருக்காக இருக்கிறோம், நாங்கள் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். எனக்கு மிக மனிதனான விஷயம், அவ்வாறு நகரசபை தலைவர் வேதிகளை அழைத்து செய்திருந்தால் உடனடியாக எங்களுடைய மாகாணசபை உறுப்பினர் இந்த ஊரிலே இருக்கிறார், அவரோடு பேசியிருக்க முடியும். நான் வெளிநாட்டில் இருந்திருந்தால் அவரோடு பேசியிருக்க முடியும். அல்லது நான் வெளிநாட்டில் இருந்து வந்தவுடன் என்னோடு பேசியிருக்க முடியும். பேசி இது தொடர்பாக கலந்துரையாடிக்க முடியும். பேசாமல் கலைக்காமல் பள்ளிவாசலிலே மிக மோசமான முறையிலே பாதிகளை சொல்லி அந்த ஒளிபெருக்கிகளே பெய்யை மையங்களாக வலியுறுத்திருந்தோ மிக மோசமான வார்த்தைகளை சொல்லி மக்களை வலி கெடுத்து அவ்வாறான மோசமான நிலைமையை செய்து அதன் மூலம் இந்த ஊருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கத்தை ஏற்படுத்தியதை விட்டு நான் இந்த மனதில் நடைகின்றேன். அன்புக்கு சோதனை, நாங்கள் இன்றும் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். நாங்கள் உண்மையிலே அடுத்த நாள் அந்த வழக்கில் கட்டிடங்களை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் யோசித்தோம். அடுத்த தினமே நான் வெளிநாட்டிலே இருந்தவர்களுடன் எனக்கு இந்த சம்பவம் எதுவுமே தெரியாது. நான் வெளிநாட்டிலே இருந்தேன். நான் காலை ஏர்போர்ட்டில் இருந்து வந்தபோதுதான் விமானத்தில் வந்து இறங்கி 5:30 எங்களுடைய பரிசாளருடைய பல மிஸ்கோல் இருந்தது. நான் எடுத்தபோதுதான் இந்த சம்பவம் சொன்னார்கள். அடுத்த நாள் எங்களுக்கு வேலைகளை தொடங்கியிருக்க முடியும். சட்டப்படி யாரும் எந்த நீதிமன்றமும் தடை செய்ய முடியாது. மிக தெளிவாக செய்து வைக்க விரும்புகின்றோம். எங்களுடைய காணியிலே நகர்புறக்கு சொந்தமான காணியிலே நகர்புற கட்டிட கட்டுவதை யாரும் நிறுத்த முடியாது. ஆக கூடியதை 1 வாரத்துக்கு நிறுத்த முடியும். எங்களுக்கு தெரியும், மெட்ர பள்ளியில் அந்த கிளத்து நாங்கள் மிகக் குறைய பீதி அகற்றுவதற்காக அந்த மக்கள், ஏனென்றால் நீங்கள் எல்லாம் சிந்திப்பது இந்தோடு இந்த வாசகங்கள் மாத்திரம்தான். நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் 25 வருடங்களுக்கு முற்றின்று இந்த ஊரிலே உங்களை போன்று இன்னும் ஒரு மடங்கு மக்கள் இந்த மண்ணிலே வாழ்வார்கள். அத்தனை பேரும் வாகனங்களை வைத்திருப்பார்கள், அத்தனை பேரும் காரங்களை வைத்திருப்பார்கள். சிந்தித்து பாருங்கள், வீதி அழக்க முடியுமா? குத்திஞ்சந்தி அழக்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள். நாங்கள் அவற்றை சிந்தித்து நாங்கள் செயற்படுகிறோம். அவ்வாறு சிந்தித்து கொஞ்சம் அகட்டித்தார்கள் என்று கேட்டபோது அரசியற்கால் காட்சி காரணமாக நீதிமன்றத்துக்கு போனார்கள். நீதவான் உத்தரவிட்டால் ஈச்ச மரங்களை புரிஞ்சறியுங்கள். 24 மணி நேரத்திற்குள் அந்த 3 பஸ்மரா அல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன் 3 சவுக்கங்களை உடைத்தறியுங்கள் என்று அந்த நீதவான உத்தரவிட்டவர்கள் வேறு யாரும் அல்ல, லாயாக இருந்தால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று களிமா சொன்ன அந்த முஸ்லிம் நமதூரை சேர்ந்த இந்த தகவல்கள் தான் நீதிமன்றம் போய் ஒரு உத்தரவிட்டார்கள். 24 மணி நேரத்துக்குள் அல்லாஹ் என்று அமைக்கப்பட்டிருக்கின்ற முழு நாடும் திறமையோடு பேசுகின்ற அல்லாஹ் என்கின்ற அந்த ரவுண்டபோட்டையும் பிஸ்மில்லா 24 வரையும் என்று சொல்கின்ற அந்த பஸ்மலா சதுக்கத்தையும் அது குர்ஆனை ஓதப் போகின்ற அந்த குர்ஆன் சதுக்கத்தையும் உடைத்தறியுங்கள், ஈச்ச மரங்களை குறுங்கேறியுங்கள் என்று அந்த மாற்று மதத்தைச் சேர்ந்த நீதவாதி உத்தரவிட வைத்தவர்கள் வேறு யாரும் அல்ல. அல்ஹம்துலில்லாஹ் பக்குவமான அல்லாஹ்வுடைய அவ்வளோடு உள்ள உங்களுடைய தலைமைத்துவத்தால் அந்த சூழ்நிலைகளை மாற்றி புதிய நீதிவாதி கொண்டு நீதியான ஒரு தீர்ப்பை நாங்கள் பெற்றோம். மிக தெளிவாக அவர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு 7 வருஷ தலைமைத்துவமாக இருந்தால் நீங்கள் எல்லாம் அந்த ஒரு ஈச்சமரத்தை பார்த்திருக்க முடியாது. அதுதான் அவருடைய ஆசை. முழு உலகத்தில் இருந்து மூலையே போனாலும் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் ஈச்சமரம் என்று மிக பெருமையோடு காத்தாமுடியை பற்றி பேசியிருந்தார்கள். இந்த அற்புதமான கொழும்பிலே இருந்து சகோதரர்களை கூட்டி வந்து வருகின்ற ஒரு ஈச்சமரத்தை பார்த்து மாஷா அல்லாஹ் என்று மிக பெருமையோடு சொல்கின்றார்கள். அந்த மரபு காமத்தவர்கள் ஈச்சமரத்தை பார்த்து வெளிநாட்டு சகோதரர்கள் மாஷா அல்லாஹ் சொல்கின்ற போது என்ன பெறுகின்றார்கள். அன்புக்கு சகோதரர்களே, அந்த நீதவானுடைய தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் ஒரு ஈச்ச மரம் இருந்திருக்காது, ஒரு ரோங்கு பட்டு இருந்திருக்காது. விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் எவ்வளவு தூரம் இரவுகளாக உங்களுக்காக பாடு வச்சுக் கொண்டிருக்கின்றோம். வெள்ளாவற்றையும் பேசிக் கொண்டிருக்க முடியாது, வெள்ளாவற்றையும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. இந்த ஊரில் சுமார் 176 ஓட்டு கொங்கலை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். எனக்கு எல்லா ஊழியர்களையும் திறந்து கொண்டிருக்க முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னுடைய இப்போது பொருளாதார அமைச்சு அதிகமான வேலை தருகின்ற அமைச்சு நேற்று முழுவதும் வேலை செய்து கொடுத்து 21 மணி வரை வேலை செய்து கொடுத்து அதிகாலை வந்து 20 நாளை வேலை செலுத்த 20 போக வேண்டும். நாளை மறுநாள் 6 பயிற்சி நிலையங்களுக்கு நான் செல்ல வேண்டும். நாடு முழுவதும் நிறைய வேலைப்படுத்தலோடு இருக்கின்றோம். நாங்கள் வீதிகளை போடுகின்றோம். வீதிகளுக்கு போய் விற்கம் இல்லாமல் நாங்கள் இந்த வீதிகளை போடுகின்றோம் என்று இந்த சுயேட்சை குழுக்காரர்கள் சொல்வதை கண்டு நாங்கள் கவலையடைகின்றோம். உங்களால் 4-5 கொக்குகளை கொடுத்துவிட்டு கொக்கரைத்து போயிருங்கள். 4-5 கொக்குகளை கொடுத்தீர்கள், அதை விட கூடுதலாக நிதியை விளம்பரப்படுத்துவீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் கோடிக்கணக்கிலே செலவு செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் விளம்பரங்களுக்காக செய்வோம் அல்ல. அவனை நாடி அவனுடைய நன்மைகளை நாடி அவன் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நிலையோடு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஒவ்வொரு தேர்தலையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். என்னை மாத்திரமல்ல, நம் எல்லோரையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும். நாங்கள் எந்த ஒரு சேவை செய்வார் என்றாலும் அல்லாஹ் கட்டுக்கு நடக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கள் நாளை நாங்கள் இன்ஷால்லா காத்தாமுடி பிரயோ சபைக்கு ஒரு கட்டிடம் கட்டி வைத்தார. நான் காணியை ஒரு தெரிந்து அது நடத்ததானே தெரிந்தோ அங்கேயும் கூப்பிடுவீர்கள். கடற்கரை வீதியிலே நான் ஒரு காணி அடையாளம் கண்டிருக்கின்றேன். மையவாதி அல்ல, கடற்கரை வீதியிலே ஒரு காணி அடையாளம் கண்டிருக்கின்றோம். அந்த காணியை காத்தாமுடி பிரயோ சபை கட்டிடம் கட்டி வைத்தார அடையாளப்படுத்துகின்ற போது அங்கேயும் கூப்பிடுவீர்கள். கட்டிடம் அரச காணியை பயன்படுத்தியிருந்த முழு அதிகாரம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் எல்லோரும் பொது நிறுவனங்கள், எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்யப்பட வேண்டும். ஆகவே இந்த விவகாரங்களில் எங்களுக்கிடையே அரசியலை வைத்துக் கொள்ளக்கூடாது. தயவு செய்து நாங்கள் கலாச்சாரத்தை விரும்புகிறேன். இந்த நாட்டு சட்டத்தின்படி ஒரு தேர்தல் வந்தால் பல்வேறுபட்ட கட்சிகளை நாங்கள் போட்டியிட வேண்டும். உண்மைதான், நாங்கள் கட்சி, நீங்கள் ஒரு கட்சி, எல்லா கட்சிகளையும் போட்டிடுவோம். தேர்தல் முடிந்துவிட்டால் எல்லாவற்றையும் மறந்துவிட வேண்டும். நாங்கள் ஒரு முறைசாவது ஒன்றுபட வேண்டும். நான் அழைக்கின்றேன், ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு தலைவையும் நீங்கள் விரும்பினால் அந்த சுயேட்சைக்குழு உறுப்பினர்களோடு நான் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றேன். ஒரு மூன்று மாதத்துக்கு தலைவை இந்த உறுப்பினர் தொடர்பாக நாங்கள் பேசுவோம். விவாதத்துக்கு வாருங்கள். அதில் பெருமாசலம் அவர்கள் எப்போதும் விவாதிப்பது கிடையாது. யாரே விவாதத்துக்கு வாழ்ந்த கூட்டத்திற்கு பெறும் கிடையாது, அவர்கள் விவாதத்துக்கு போனது கிடையாது, விவாதிப்பதும் கிடையாது. யார் எவ்வளவு தூரம் ஏசித்தாலும் என்ன ஏசினார்கள், கற்களால் எரிந்து தாயின் நகரத்திலே அவர்கள் கண்ணங்களே இருந்து ரத்தம் வடிந்து சப்பாத்து நடந்த போதும் சிரித்துக் கொண்டு போனார்கள். அழுகிய குடல்களை கழுத்துக்களிலே மாலையாக போட்டு போதும் அதில் பெருமாறுவர்கள் துன்புறுவர் கூட்டவர்களாக போனார்கள். விவாதத்துக்கு வாருங்கள் என்று யாரும் அழைக்கவில்லை, அன்பாக பேசினார்கள். எவ்வளவு தூரம் விமர்சித்தாலும் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அதனைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். பாரதம் ஏற்றுகின்றீர்கள், தூத்துகின்றீர்கள், கொள்ளை கூட்டமிடுகிறீர்கள். அல்ஹம்துலில்லா, நீங்கள் நாளை மறந்த நாளையில் நீங்கள் சொல்லும் ஒரு வார்த்தைக்கும் என் மீது சுமத்தப்பட்ட அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் நாளை மறந்த நாளையிலே நீங்கள் பதிச்சொல்லியாக வேண்டும். வெறுமனே சமூகத்தையும் சமூக தலைவர்களையும் இந்த ஊர்தலைவர்களையும் பம்பு கிடைத்து அதன் மூலம் வியாபாரம் செய்து வயது வளர்க்கின்ற அந்த சவாலர்கள் உங்களுக்கு மரணம் இருக்கிறது. அஞ்சிக் கொள்ளுங்கள். மரணம் என்று வரலாம். நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற போது அந்த மரணத்தை நாங்கள் தருகலாம். மரணிக்கின்ற போது லாயிலா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு நாங்கள் தரிக்க வேண்டும். இது எங்களுடைய உலகம் அல்ல. இது ஒரு மிக குறுகிய வாழ்க்கை. 50,000 நாட்களை கொண்ட ஒரு நாள் மறுமை வாழ்க்கை. அங்கேதான் நாங்கள் ராஜாக்களாக இருக்க வேண்டும். அங்கே நான் அமைச்சராக இருக்க வேண்டும். அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அருகே நாங்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் ஆசைப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய விடுதலை ஆசை. அதுதான் எங்களுடைய பயணம். அந்த பயணத்தை நோக்கியவர்களாக நாங்கள் எல்லோரும் பயணிக்க வேண்டுமே தவிர சொந்த சுயவாதங்களுக்காக அரசியல் நோக்கங்களுக்காக நாங்கள் செயல்படக்கூடாது. விவாதங்கள் வாருங்கள் என்று தயவு செய்து தொடர்ந்து நீங்கள் அழைச்சாதீர்கள். நீங்கள் பேச வேண்டுமா? நான் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றேன். சாதாரண இங்கு சிபிலி பாருங்கள், அவர்கள் பொறியியலாளர், ஒரு தத்துவ நாளி. அது இருந்துக்காகத்தான் அவரை நான் தெரிவு செய்தேன். கடந்த மாகாணத்தில் தேர்தலில் அப்துல் ரஹ்மான் இல்லை என்ற போது நான் தத்துவ ஜாதியை தேடினேன். அவர்கள் படித்தவராக இருக்க வேண்டும் என்று தேடினேன். அந்த இரண்டு காரணங்களுக்காகத்தான் அவருக்கு பின்னால் நான் அடைந்து தெரிந்தேன். அவர் என்னோடு இருக்கிறார். கடந்த 1 வருஷ காலம் எங்களோடு இருக்கிறார். 24 மணி நேரம் இருக்கிறார். நான் அறிந்த வரையிலே இரவு 3 மணி வரையும் சில அமைப்பு கூட்டங்கள் இருக்கிறார். போய்விட்டு சுபத்தில் இருந்து மீண்டும் வருவார். நாங்கள் என்ன அநியாயம் செய்கின்றோம் சகோதரர்கள்? என்ன பிரச்சனை இருந்தாலும் மசூரா செய்கின்றோம். என்ன சின்னவிதமாக இருந்தாலும் நாங்கள் மசூராவின் அடிப்படையிலே தீர்மானிக்கின்றோம். நாங்கள் மசூரா செய்வோம் என்று பத்திரிகைகளிலே பேசிக் கொண்டிருக்க முடியாது. மிகவும் ரகசியமாக செய்ய வேண்டிய மசூராக்கள் இருக்கின்றது. கூப்பிட்டு செய்ய வேண்டிய மசூராக்கள் இருக்கின்றது. இந்த சமூகத்தை பற்றி சிந்தித்து செயல்படுகின்றோம். அன்புக்குரிய சோழர்களே, பாக்கியவர்கள் தொடர்பாக அண்மையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அந்த பிரச்சனை ஏற்பட்டபோது நான் அவசரமாக அடுத்த அதிகாரியே எனக்கு ஜனாதிபதியோடு கூட்டம் இருந்தது. ஆகவே நான் அவசரமாக கொழும்புக்கு பயணிக்க வேண்டியிருந்தது. ஆகவே நான் பயணம் செய்து கொண்டிருந்த போது அந்த பிரச்சனை வந்து கொண்டிருந்தது. தவறியாக தொலைபேசியிலே சகோதரர் சிப்னி ஃபாரூக் அவர்களுக்கு சொன்னேன், ஒரு உயர் மட்டத்தை கூட்டி ஒரு மசூதாவை செய்து அவர் அவ்வாறு குற்றமடைத்து இருந்தால் உடனடியாக கட்சியில் இருந்து அவரை இடைநிறுத்த வேண்டும். அதன் தொடர்பாக நீங்கள் ஆராய்ந்து எனக்கு ஒரு மசூதாவை நீங்கள் சொல்லுங்கள், நடவடிக்கை எடுப்பதற்கு நான் சொன்னேன். சொல்லிவிட்டு நான் போய்விட்டேன். அவர்கள் இரவு ஒரு மணி வரை அந்த மசூதாவை செய்தார்கள். அதுக்குள்ள ஆராய்ச்சி செய்தார்கள். மூன்று சகோதரர்களை கல்முனைவரை அனுப்பி சில ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். ஆனால் அது வெறும் பொய், ஒரு கட்டுக்கதை. சகோதரர் பாக்கிய மீது அந்த ஏற்பட்ட பிரச்சனையை மேலும் விரிவுபடுத்தி அவர் மீது ஒரு பழியை சுமத்துவதற்காக சில சகோதரர்கள் அவற்றை மோசமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இப்பொழுது அவரை கட்சியில் இருந்து இடைநிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் தீர்மானிக்கவில்லை. அவ்வாறான மசூராவை நான் எடுத்திருக்கும் போது என்று சகோதரர் சிபிலி பாரூக் தலைமையிலான அந்த மசூரா முடிவு செய்து எனக்கு சொன்னார்கள். ஆகவே நாங்கள் அதன் வச்சோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் இவ்வாறு தான் கையாளுகின்றோம். நாங்கள் எந்த கொள்ளை அடிக்கின்றோம்? வீதிகளை போடாமல் போட்டோம் என்று காசு எடுக்கின்றோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு வீதி போடுவதாக இருந்தால் முதலில் பொருத்திய ஒரு அறிக்கை எடுப்பார் நகரசபை. ஒரு 30 லட்சம் ரூபாய் வீதி ஒன்று போட வேண்டும் என்றால் முதலில் நகரசபை அறிக்கை எடுக்க வேண்டும். பின்னர் பிறகு சேவகங்களை பார்க்க வேண்டும். பின்னர் மற்றவர்களது கச்சேரியில் இருக்கின்ற என்ஜினியர் வந்து பார்க்க வேண்டும். வீதிகளை அந்த எஸ்டிமேட் செய்வார்கள். இந்த 3 பேரும் அங்கீகரிப்பார்கள். அவர்களுடைய பின்னால் டெண்டர் கால் பண்ணி கொடுப்பார்கள். வேறு ஆரம்பிக்கின்ற போது ஒவ்வொரு தொழில் தொகுப்பினர்களும் மேற்பார்வை செய்வார்கள். மேற்பார்வை செய்துவிட்டு வேலை முடிந்தவுடன் யூசி வேலை முடிந்துவிட்டது என்று சொல்ல வேண்டும். அதற்கு பின்னால் டிஎஸ்ஓவை பார்ப்பார். டிஎஸ் வேலை முடிந்தது சொல்ல வேண்டும். அதற்கு பின்னால் கச்சேரிக்கு போகும். கச்சேரி துறையிலாரும் நேரடிக அரசாங்கம் வந்து அதெல்லாம் சுமித்தவர்கள் இந்த வீதி தோறப்பட்டுவிட்டது என்று அறிக்கை செய்வதன் பின்னால் தான் அங்கு ஒரு போர் போடப்படும். இந்த வீதி இவ்வளவு சிலை செய்யப்பட்டது, எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது, எந்த திட்டத்தின் போடப்பட்டது என்று என்னுடைய படமும் ஜனாதிபதியினுடைய படம் எங்களுடைய சேனலுடைய மெம்பர் நார படம் எல்லாம் போட்டு ஒரு போர் போடப்படும். இதற்கு பின்னர் நிதி கொடுக்கப்படும். அதிலும் கொஞ்சம் பிடித்து வைப்பார்கள். 6 மாதம் வீதியிலே எந்த பாதிப்பும் இல்லை என்றால் தான் மிகுநிதியும் கொடுப்பார்கள். இப்படி ஒரு சட்டம் இருக்கிற போது எப்படி சகோதரர்களை நாங்கள் வீதிகளை போடாமல் வீதிகளை போக்குவதற்கு காசு எடுப்பது? எல்லோரும் கொள்ளை கூட்டமா? யாரை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள்? சில சகோதரர்கள் உண்மை என்று நினைக்கின்றார்கள். அன்புக்குரிய தாயார்களை, இப்படி தொடர்ச்சியாக பொய்களை சொல்லி சொல்லி 25 வருட காலம் இந்த சமுதாயத்தை ஏமாற்றலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் அல்லாஹ்விடம் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்ல வேலைகளை நல்ல வேலைகளை நீங்கள் சொல்லுங்கள், பாராட்டுங்கள். அவ்வாறு பாராட்டுகின்ற மனப்பக்குவத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த நாட்டிலே 3வது சுரங்க பாதையை கட்டிய போது போக்கேந்திரிகள் கூட்டங்களே அந்த பொறியியலார் மறைவு சொன்னார், அடுத்த வெள்ளம் வந்துவிட்டால் பக்கம் உடைவதை போன்று உடைந்துவிடும் என்று நீங்கள் சொன்னீர்கள். அல்லாஹ் பாதுகாத்தார். மிக மோசமான மிக பயங்கரமான வெள்ளம் கடந்த வருடம் வந்தது. அல்லாஹ் போதுமானவன். மாஷா அல்லாஹ், ஒரு துளி தண்ணீர் கூட இந்த சுரங்கப்பாறைக்கு போகவில்லை. குன்னாரியில் கட்டப்பட்ட 2வது சுரங்கப்பாறை கூட அந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. அல்ஹம்துலில்லா, நமது சுரங்கப்பாறைக்கு எதுவுமே நடக்கவில்லை. நல்லதை நல்லதென்று சொல்வதற்கு நீங்கள் பழகுங்கள், பாராட்ட பழகுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு நீங்கள் பழகுங்கள். பிரச்சனை இருந்தால் பேச வேண்டும். நான் அல்ல, நான் இன்று இருப்பேன். இன்ஷா அல்லாஹ் நாளை இன்னும் ஒருவர் இருப்பார். இந்த மண் இருக்க போன்றது. இந்த மண்ணிலே மக்கள் வாழ வேண்டும். இந்த மக்களுடைய பாதுகாப்புக்கான பணிகள் செய்யப்பட வேண்டும். அநியாயமாக நாங்கள் முன்னாக அரசு நிதியை செலவு செய்கின்றோம் என்று சொல்லியிருந்தார்கள். அரசு நிதி செலவு செய்யப்படுவதற்கு சட்டம் இருக்கிறது. இந்த கலாச்சார மண்டலத்துக்கு செலவு செய்ய வேண்டிய நிதியை நாம் ஒத்துக்கோட முடியாது சகோதரர்களே. இன்னும் சில நாட்களே இங்கே இன்னும் வேறு திட்டம் ஆரம்பிக்க இருக்கிறோம். சுமார் 30 வருஷங்களே கலாச்சார மண்டலத்தில் ஹிஸ்புல்லா மண்டலத்தில் வருகின்ற டிவி அளவு நிறுத்தப்பட இருக்கிறேன். நான் ஜித்தாவிலே ஒரு மண்டலத்துக்கு சென்றிருந்தேன். அந்த மண்டலத்தினுடைய டிவி அழகாக செய்யப்பட்டிருந்தது. அந்த படத்தை கொண்டு வந்து இங்கு செய்வதற்கான திட்டமிட்டு இருக்கிறோம். அதற்காக 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்கள் வேலைகள் ஆரம்பித்து 2 மாதங்களுக்கு முடித்தாக வேண்டும். அப்போது சொல்கிறார்கள், பாருங்கள் வேலை இருக்கிறார்கள், வீடுகள் இல்லாமல் இருக்கிறார்கள், பாருங்கள் கைவேண்டிய செய்வதில்லை. அங்கு அநியாயமாக பூமரங்களை மாற்றி நெட்டை போட்டு கொங்கத்துக்களை காட்டி அநியாயமாக செலவு செய்கிறார்கள் சொல்வார்கள். கலாச்சார மண்டலங்களுக்கு செலவு செய்யும்போது கலாச்சார மண்டலங்களுக்கு தான் செலவு செய்ய முடியும். தீனிகளுக்கு போகின்றவர்கள் தீனிகளுக்கு தான் செலவு செய்ய முடியும். நான் நகர சபைக்கு கொடுத்திருக்கின்ற 40 மில்லியன் ரூபாயை ஒத்துக்கொள்ள முடியாது. நகரங்களை கட்டவில்லையா நிதியை மூடப்படுவார்கள். அரசாங்க நிதிகளை செலவு செய்வதற்கு ஒரு வரை இருக்கிறது. விருக்கம் போட்டு நிதி விருக்கம் போட்டால் கட்ட முடியும். தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசலுக்கு நிதியை பள்ளிவாசலுக்கு கொடுக்க முடியும். இவைகளை புரிந்து அவர்களுக்கு தெரியும். ஆனால் ஏழைகளை அவர்கள் வேறு திசைகளில் பிறையான வழிகளில் வலிகெடுக்க பார்க்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய இளைஞர்களே, அன்புக்குரிய மாணவர்களே, உங்களை மிக பிறையான வழிகளில் வலிகெடுக்கிறார்கள். நாங்கள் உங்களுக்கு தெரியும் அல்லிக்பா வித்யாலயத்தில் இந்த நாட்டிலே 2வது சர்டிபிகேட் கோர்ஸையும் டிப்ளோமா கோர்ஸை நாங்கள் ஆரம்பித்தோம். ஒரு பாடசாலை கட்டிடம் கட்டப்பட்டு அப்படியே மூடிக்கிடந்து யாருக்கும் தேவையில்லை. உள்ள அனாச்சாரங்கள் அத்தனையும் அங்கே வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த கட்டிடத்தை லட்சக்கணக்கான செலவு செய்து அதை நாங்கள் உள்ள எடுத்து அதை ஒரு தொழிற்பயிற்சியை உருவாக்கி நமது ஊரைச் சேர்ந்த ஏனைய சமூகங்களைச் சேர்ந்த 100க்கணக்கான சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு குவாண்டிட்டி சேவை என்கின்ற லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு உயர்ந்த கல்வியை 40,000 ரூபாய்க்கு நமது ஊரிலே நான் செய்து வைத்தேன். அல்ஹம்துலில்லா, அவ்வாறான கோர்ஸ் உருவாக்கப்பட வேண்டும் என்று எனக்கு சின்னவர்கள் தோழியாக அல்ல அல்ஹாஜ் மௌலவி அப்துல்ரவ் குஸ்பாய் அவர்கள்தான். அவரை நான் சுதந்திரமாக இருந்தபோது அவரை பார்க்க போனவர்கள் சொன்னால் நமது சகோதரர்கள் ஏழை மாணவர்கள் 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்து இந்த குவாண்டிட்டி கொள்முதல் செய்கிறார்கள். சோதனை எங்கள் ஊரிலே ஆரம்பிக்க முடியாத அவர்தான் கேட்டார். உடனடியாக அந்த கட்டிடத்தை நாங்கள் நிர்வகித்து ஆரம்பித்தோம். ஆனால் இந்த என்ன செய்தார்கள் இந்த சகோதரர்கள், அங்கு போய் அதிபரை தூண்டி அங்கு 30-40 மாணவர்கள் படிக்கிறார்கள். 200-300 மாணவர்கள் படிப்பதற்கு தேவையான கட்டிடங்கள் இருந்த போதிலும் இந்த கட்டிடம் வேண்டும், புது கட்டிடம் வேண்டும், ஆர்ப்பாட்டம் வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் போய் இந்த பொறியியலாளரும் அந்த சகோதரர்களும் அந்த இளைஞர்களையும் தாம் அந்த அப்பாவி சகோதரர்களையும் தூண்டி அதிபரையும் தூண்டி ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். இதே மேடையிலே கடந்த சூழலில் அவர்கள் மீது நான் குற்றம் சாட்டிய போது நாங்கள் அவ்வாறு இழந்ததற்கு எந்த வேலைகளையும் செய்யவில்லை, எந்த பணிகளையும் நாங்கள் செய்யவில்லை. துறை அமைச்சர் எங்கள் மீது பிற குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார், அவர் நிரூபிப்பாரா? அறிவிக்கு வித்தியாலயத்திலிருந்து அந்த பயிற்சி நிலையத்தை வெளியேற்றுமாறு நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம் என்று அவர் நிரூபிப்பாரா என்று இதே மேடையிலே தான் சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் கேட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த 3-4 மாதங்களுக்கு முன்பு இந்த மண்டலத்தில் ஒரு கூட்டம் இடம்பெற்றது. எல்லாம் நான் கலந்து கொள்ளவில்லை. சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் அந்த மேடையில் இருந்திருக்கிறார். எங்களுடைய பழைய கலைப்பளித்தாளர் கலை கலைப்பளித்தாளர் அகமது நபி அவர்கள் மேடையில் பேசியிருந்த போது நூற்றுக்கணக்கான மக்களுக்கு முன்னாலே அவர்கள் அவர்களை கேட்டாராம். அன்புக்கு சவர்களே, இதை ஒரு ஆதாரம் என்ன வேண்டும்? இதே பகலாரம் என்று அவர்கள் வெளியேற்றினார்கள். கருவாண்டு குடிக்கு அந்த பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டது. நான் இறுதியிலே மிகவும் கவலையோடு வந்து ஒரு கட்டிடத்தை எடுத்து தற்காலிகமாக நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, தயவு செய்து அரசியல் ரீதியிலே சிந்திக்காதீர்கள். இப்படி ஒவ்வொரு செயற்பாடுகளையும் அநியாயமாக செய்துவிட்டு முஸ்லிம் எங்களுடைய இளைஞர்களையும் எங்களுடைய மாணவர்கள் மத்தியிலே நன்றி வித்திக்கலை வீசி அவர்களுக்கு குறையான சாதனை கொடுத்து இந்த சமூகத்தை வழிகளுக்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு பொய்களை சொல்லாதீர்கள். நாங்கள் ஆயத்தமான பயிரங்கமாக உங்கள் மத்தியிலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன். இன்ஷா அந்த நல்லாட்சிக்கான சாதனை விரும்பினால் மூன்று மாதத்திற்கு தடவை நான் உங்களை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றேன். நீங்கள் விரும்பினால் உங்களுடைய காரியாலயத்தில் ஆயத்தமாக இருக்கிறேன். மூன்று மாதத்திற்கு தடவை நாங்கள் பேசுவோம். இந்த ஊருடைய பிரச்சனைகளை நீங்கள் பேசுங்கள். நாங்கள் மடையவில்லை, நீங்களும் மடையர்கள் அல்ல. நாங்கள் பேசி எந்த பக்கம் நியாயம் இருக்கிறது என்று நியாயத்தின் அடிப்படையில் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாங்க என்று ஒரு அரசியல் கலாச்சாரத்தை இந்த மண்ணில் உருவாக்க வேண்டும். என்னுடைய அல்லாஹ் தாலாவுடைய நாட்டம் நாங்கள் அரசியல் பலத்தோடு இருக்கிறோம். மிக பலமாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களால் எங்களுடைய அபிவிருத்திகளை தடை செய்ய முடியாமல் இருக்கிறது. நாளை ஒருவர் மரணத்துக்கு பின்னால் இன்னும் ஒரு சமூகம் அடைகின்ற போது அல்லது நான் பலவீனம் அடைகின்ற போது நீங்கள் உங்களுடைய தொடர்ச்சியான இந்த அரசியல் கலாச்சாரத்தால் இந்த மண் அனாதையாகிவிடக் கூடாது. ஆறு ஆண்டுகள் நாம் தோல்வி அடைந்திருந்தோம். நாம் தோல்வி அடைந்திருந்த அந்த ஆறு ஆண்டுகளில் என்னை தோல்வி அடைய செய்த உங்களால் ஒரு அமைச்சரை கொண்டு வந்து ஒரு கவலை கூட இந்த மண்ணில் வைக்க முடிந்ததா என்ற கேள்வியை நான் கேட்டு விரும்புகின்றேன். நீங்கள் அமைச்சரை கொண்டு வந்தீர்கள், கற்களை ஆக்கினீர்கள், லட்சக்கணக்கான ஆபாசங்களை விழாவிட்டீர்கள். ஒரு சதம் கூட எந்த ஒரு பாடசாலையோ எந்த ஒரு வேறுபட்டத்தையும் நீங்கள் மேற்கொள்ளவில்லை. ஆறு ஆண்டுகள் அநாதைகளாக இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், நான் நினைப்பதெல்லாம் இந்த ஆண்டு முடிவதற்கு இந்த ஆண்டு முடிவதற்கு முன்பு இந்த மண்ணிலே எந்த ஒரு தேவையும் இருக்கக்கூடாது. அல்லாவின் இந்த மண்ணிலே இருக்கின்ற எல்லா வீடுகளும் செய்யப்பட வேண்டும். கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்கின்றோம். பீச்சோடு சின்ன பிரச்சனை என்றால் அதுவும் எங்களை செய்தார்கள். நிதி ஒதுக்கீடு செய்வோம், தேவங்களை கொடுப்போம், கண்கட்டுகளை இயேசுவோம், கொடுப்பாளர்களை நிறுத்துவோம். சட்டப்படி அவைகளைத்தான் செய்ய முடியும். பீச்சோர் கொண்டத்தினுடைய சகல பொறுப்புகளை நான் நிறுத்தியிருக்கிறேன். இங்கு மாத்திரமல்ல, அந்த கொண்டத்தை வேறிடங்களிலும் வேலை செய்கிறார். முழு அதிகாரத்தையும் பயன்படுத்தி நினைத்து அவருடைய வேறு பொறுப்புகளை நிறுத்தியிருக்கிறேன். கடற்கரை வீதியை ஜூலை மாதம் 31 முன்பு முடித்து தந்தால் மட்டும்தான் நிதிகளை வழங்கப்படும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். பிளட் டெஸ்ட் பண்ணுவோம் சொல்லியிருக்கின்றோம். முழு அதிகாரங்களை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். எல்லா வீதிகளுக்கும் நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்து கொடுத்திருக்கிறோம். காத்தாமல் இருக்கின்ற அத்தனை வீதிகளுக்கு நாம் வந்திருந்தால் மாஷா கோடிக்கணக்கில் நிதி கொடுத்திருக்கிறோம். காலங்களில் மழை பெய்கிறது, கொஞ்சம் காய்ந்து காண்களை கட்டி வழங்குகிறோடு மீண்டும் மழை பெய்கிறது. இருபகலாக மழை பெய்கிறது. காலநிலை மாற்றம் இவைகளை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எவ்வாறு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை பற்றி சிந்திக்கிறீர்களோ, உங்களுடைய மனைவியை பற்றி, உங்களுடைய பிள்ளையை பற்றி, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு பற்றி சிந்திக்கிறீர்களோ, அதே போன்றுதான் நான் இந்த மண்ணை நான் நேசிக்கின்றேன். ஒவ்வொரு எதிர்காலத்திலையும் நாங்கள் சிந்திக்கின்றோம். இதற்கு செய்ய வேண்டுமாக இருந்தால் எல்லோரும் ஒத்துழைப்பாக வேண்டும். அவ்வாறு ஒத்துழைக்கின்ற ஒரு பாத்திரம்தான் இந்த பணிகளை செய்ய முடியும். என்னுடைய சொந்த தேவைகளுக்காக இந்த பணிகளை நாங்கள் செய்யவில்லை. எங்களுடைய சகோதரர் அஸ்வர் அவர்கள், நகரசபை தலைவர் மிகவும் வேகமாக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவ்வாறு வேகமாக செய்யப்படாவிட்டால் இந்த வேலைகளை செய்ய முடியாது. இன்னும் ஒரு மாதத்துக்குள் போட்டு முடிக்க வேண்டும். யோசித்து பாருங்க, தண்ணீர் கொடுக்க வேண்டும், தண்ணீர் பைப்புகள் எடுக்க வேண்டும், ஜெயின் பண்ண வேண்டும், டெலிபோன் பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, போஸ்ட் பிரச்சனை, ஆயிரம் பிரச்சனை. இவற்றையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. இவற்றையெல்லாம் நாங்கள் தாங்கிக் கொண்டுதான் இந்த பணிகளை செய்கின்றோம். எந்த இடத்துல ஒரு குறை இருக்கிறதோ அந்த குறைகளை பார்த்துக் கொண்டாதான் நானும் கடற்கரை உள்ளதான் வருகிறேன். தெரியாத பிரச்சனை அல்ல, எங்களால் முடிந்த அளவுதான் செய்ய முடியும். நிதி ஒதுக்கீடு செய்து கொண்டு கொடுத்து வேலை செய்ய முடியும். சில தாமதங்கள் ஏற்படுவது வழக்கம், அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனை புரிந்து கொள்ளாமல் ஏற்றுகின்ற ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா எங்கள் நல்ல பணிகளை அங்கீகரிக்க வேண்டும், எங்களோடு ஒற்றுமைப்படுத்த வேண்டும். நாங்கள் ஒற்றுமைப்பட்ட ஒரு கலாச்சாரமாக இருக்க வேண்டும். முழு நாட்டு முஸ்லீம்களுக்கும் ஒற்றுமையை சொல்லுகின்ற ஒரு சமூகமாக நமது மண் மாற வேண்டும். ஏழ்நாள் எவ்வாறு செயற்படக்கூடாது, ஏவாறு ஏழாவது பேச்சுவார்த்தைகளுக்காக எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வான கூடாது. விவாதங்களை மேற்கொண்டு வெற்றியடைந்து தோல்வி அடைந்து மீண்டும் இந்த மண்ணிலே இன்னும் பிளவுகளை கொண்டு வந்ததற்காக நீங்கள் முயற்சித்து இருந்த கேள்வியை நாம் கேட்க விரும்புகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த மண்ணை கட்டி எழுப்புவதற்காக எங்களால் என்ன பணிகளை செய்ய முடியுமோ செய்கின்றோம். அரசாங்கத்தால் செய்கின்றோம். அரசாங்கத்துக்கு அப்பால் இந்த நாட்டிலே அநேகமான முஸ்லிம் அமைச்சர்கள் கூட அவ்வாறு அரபு நாடுகளோடு தொடர்பில்லை. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வின் உதவியோடு அரபு நாட்டோடு தொடர்பு கொண்டு நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். 2000 ஆண்டு நாம் தேர்தலில் தோல்வி அடைந்ததோடு நாங்கள் கவலை அடைந்தோம். அல்லாஹ் தஆலா இந்த மண்ணுக்கு மிக முக்கியமாக தேவைப்பட்டது ஒரு குடிநீர் திட்டம், பாரிய திட்டம். அந்த திட்டத்தை செய்வதற்கு என்னை நாடினான். என்ன, நான் அந்த பாராளுமன்றத்திலே வெற்றி பெற்றிருந்தால் ஒரு பிரதி அமைச்சராக இருந்திருக்கேன். ஆனால் அவ்வளவு 80 மில்லியன் டாலர் ரூபாய்களை செலவு செய்து ஒரு குடிநீர் திட்டத்தை நாசிருக்க முடியாது. நாட்டிலே நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் இருக்கின்ற போது அல்லாஹ் தஆலா என்னை தோல்வி அடைய செய்து போட்டு சொன்னதாக்கினான். நமது முன்னோர்கள், நமது மண்ணிலே வாழ்ந்த இளமாக்கள் தலைவர்கள் கேட்ட துவா, யாருக்கா இந்த மண்ணை அழகுபடுத்தி, இந்த மண்ணை கட்டியெழுத்து, இந்த மண்ணை அபிவிருத்தி செய் என்று அவர்கள் கேட்டதுவா அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறார். அவற்றை செய்வதற்கு இந்த உலகத்திலே எங்களை எல்லாம் நாடி இருக்கிறார். அவ்வாறான தேவர்கள் ஒருவர்தான் நான். சேமன் என்றும் எம்பி என்றும் மந்திரி என்றும் மாகாண சபை என்றும் நகரசபை என்றும் தலைவர்களுக்கும் உருவாக்கி இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் ஓட்டுநர் சேமனாக இருந்த காரணத்தினால் அந்த ஆண்டு 2000 ஆண்டு இலங்கைக்கு வந்த மொத்த நிதியை நான் சவால் போட்டு அவர்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இலங்கைக்கு வந்த மொத்த நிதியை காத்தாங்கிற்கு குடிநீர் வழங்குவதற்காக 45 மில்லியன் டாலர்களை அந்த முதற்கட்டமாக நாங்கள் ஒதுக்கீடு செய்தோம். அல்லாஹ் மக்களுக்கு உதவி செய்ய நாடினால் வேற உதவி செய்தான். ஆகவே நாங்கள் செய்வதல்ல, எங்களால் ஒன்றுமே ஆகாது. நாங்கள் வெறும் அடிமைகள், எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத சகோதரர்களை மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கல்லை கூட எங்களால் வீச்ச முடியாது. அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் இந்த பணிகளையும் செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய உதவியோடு மட்டும்தான் ஒரு அடியை கூட எங்களால் நிறுத்தி வைக்க முடியும். மிக தெளிவான நம்பிக்கையோடு நாங்கள் இருக்க வேண்டும். இந்த மண்ணிலே நடக்கின்ற ஒவ்வொரு பேர் திட்டமும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் நடக்கின்ற ஒரு திட்டம். அது உடைக்கப்பட்டாலும் சரி, கட்டப்பட்டாலும் சரி, அல்லாஹ்வு தஆலா நாடிகளுக்கு இந்த மண்ணிலே அடைந்து செய்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு சிந்தனையோடு நாங்கள் செயற்பட வேண்டும். எதிர்காலத்திலே அன்னையோ இடங்களில் ஏற்பட்ட சம்பவங்களும் அல்லாஹ்வுடைய நாட்டத்திலான சம்பவங்கள் அவ்வாறு ஏற்பட்டதுதான் இந்த சமூகம் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நேர்மையாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் மீது தவக்கல் வைத்தவர்களாக சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டு சமூகமாக நாங்கள் நடக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான, ஆண்டவர் ரசூலுக்கு மாற்றமான எந்த ஒரு பேருக்கும் என்னுடைய உயிரிழந்த வரைக்கும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று மிக தெளிவாக இந்த பதவியில் இருந்து நாம் சொல்லி வைக்க விரும்புகின்றோம். ஏனென்றால் இந்த பதவிகளையில இந்த கட்டங்களை விட அல்லாஹ்வுடைய பொறுப்பு எங்களுக்கு முக்கியமானது. அந்த குரோத்தத்தை நோக்கியவர்களாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே யாரும் சின்னரைத்தனமாக சின்னத்தனமாக எங்களை நோக்கத்தில் எங்களுடைய அரசியலை நீங்கள் பார்க்கக்கூடாது என்று நாம் சொல்லி வைக்க விரும்புகின்றோம். ஜனாதிபதி ஒரு நெருக்கமாக இருக்கிறோம், அதை விமர்சிக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நெருக்கமில்லாமல் எவ்வாறு செயல்பட முடியும்? நெருக்கமாக இருக்கின்ற போதுதான் இந்நாட்டு முஸ்லீம்களுக்கு செய்ய முடியும். நாங்கள் நெருக்கமாக இருக்கின்றதுதான் எதை சொன்னாலும் ஜனாதிபதி நம்பிக்கையோடு செய்கின்றார். கடந்த காலம் உண்மையிலே ஒரு அமைச்சரை முதலமைச்சராக போடுவதில்லை, இன்னொரு தொழில் அமைச்சரைத்தான் முதலமைச்சராக போடுவார். ஜனாதிபதி என்னைத்தான் முதலமைச்சராக நிறுத்தார், அது நம்பிக்கைதான். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய மறைந்த மாபெரும் தலைவர் அஸ்ரஃப் அவர்களை நான் நினைவு கூற வேண்டும். எவ்வளவு நெருக்கமாக அவர் ஜனாதிபதியோடு இருந்தார், எங்களை அறிவுரை சொல்லியிருக்கின்றார். ஜனாதிபதியோடு நெருக்கமாக இருக்க வேண்டும். அவர்கள் பிள்ளையானவர்களாக இருந்தாலும் நெருக்கமாக இருந்து இந்த சமுதாயம் தொடர்பாக அவர்களுக்கு நல்ல செய்திகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். எனக்கு தெரியும், நாங்கள் மிக பாதுகாப்பான கட்டத்தில் ஜனாதிபதியை சந்திப்பதாக இருந்தால் எங்களுடைய தொலைபேசிகளை கூட கொண்டு போக முடியாது, எதையுமே நாங்கள் கொண்டு போக முடியாது. எங்களுடைய மறைந்த தலைவர் அஸ்ரஃப் அவர்கள் எங்களுடைய ஜனாதிபதிக்கு கஞ்சி விருப்பம், அவர் அவருடைய மனைவியிடம் நடத்திருப்பதை சொல்லி கஞ்சியை காய்ச்சி ஷப்பிங் பேக்கில் கட்டி கோர்ட்டுக்குள்ளே போட்டுக் கொண்டு போவார். எங்களுடைய கோயிலே அவர் சந்திக்க மாட்டார்கள், உள்ளே போய் அவற்றை உடைத்து கப்பிலை ஊற்றி ஜனாதிபதிக்கு கொடுக்க கொடுப்பார், குடிக்க கொடுப்பார். அவர்களோடு குறித்து நாங்கள் அவரோட அன்பாக இருந்தோம், நெருக்கமாக இருந்தோம். அதன் மூலம் இந்த சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு கண்டோம். இந்த நாடுகளோடு தான் இருக்கின்றோம், மிக நெருக்கமாக ஜனாதிபதியோடு இருக்கிறோம். முஸ்லிம் சமூகத்தை காட்டிக் கொடுப்பதற்காக அல்ல, அல்லாஹ்வின் சத்தியமாக இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக. இந்த சமுதாயம் எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த அபாயகரமான சூழ்நிலையில் இருந்து இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக ஜனாதிபதியோடு நாங்கள் நெருக்கமாக இருக்கின்றோம். நெருக்கமாக இருக்கின்றது என்பதற்காக அமைதியாக நாங்கள் இருப்பதில்லை. எங்களுடைய ஆவேசங்களையும் நாங்கள் சொல்லுகின்றோம். எங்களுடைய நாங்கள் கட்டத்தில் சொன்னோம், இன்று எங்களால் பள்ளிக்கு செல்ல முடியாது ஜனாதிபதி அவர்களே. எங்களுடைய கொலை செய்வதற்கு எங்களுடைய இளைஞர்களே இன்று முன் வந்திருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே ஜும்மாவுக்கு கூட போக முடியாது. எங்களுடைய சேர்த்துகளை பிடித்து இளைஞர்கள் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று கேள்வி கேட்கின்றார்கள். நாங்கள் ஒழிந்து கொண்டிருக்கின்றோம், இவ்வாறு நாங்கள் ஒழிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? அல்லது அடுத்த வருடம் இதை விடவும் கூடுதலான வாக்குகளை உங்களுக்கு நாங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம். சிலர் நினைக்கின்றார்கள் மஹிந்த ராஜபக்ஷ மாறிவிட்டால் புது பலசங்களிடம் என்று, அப்படியல்ல. மஹிந்த ராஜபக்ஷ மாறினால் ரணவிக்ரமசிங்க வந்தால் அதை கலப்பெடுத்து வந்தால் இதைவிட மோசமாக இருக்கும். மிக தெளிவாக நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது அரசியல் கண்ணோட்டத்திலே இங்கு மாத்திரமல்ல சர்வதேச ரீதியில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மாற்றம், மிகவும் அமைதியான ஒரு மிகவும் செல்வம் படித்தோர் ஈரான் இன்று உத்தரவாக மாற இருக்கும். லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் என்று குண்டு குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அமெரிக்க அராஜகம் என்று அத்தூரியம் என்று அரங்கேறிக்கொண்டிருக்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு நாட்டிலும் நைஜீரியாவிலே அமைதியான ஒரு நாட்டிலே அமெரிக்காவை அங்கு குழப்பிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு முஸ்லீம் நாடுகளிலும் குழப்பங்களை ஏற்படுத்தி முஸ்லீம் சமுதாயத்தை அழிப்பதற்கு என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலேதான் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் நிதானமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே இந்த சமூகம் பிழையான சிந்தனைகள் பிழையான வழிகளின்றால் வழிநடத்தப்படக்கூடாது. நாங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு பொய் குற்றச்சாட்டுகளுக்கும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளுக்கும் ஒவ்வொரு குற்ற சுமத்துகளுக்கும் நாளை மறுமையிலே அவ்வளவு மறுமொழி சொல்லியாக வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு இந்த சமுதாயம் செயல்பட வேண்டும். இன்ஷால்ல இந்த சமுதாயம் எதிர்காலத்திலே வாழ்க்கை பாதுகாப்போடு வாழ்வதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குகின்ற சமூகமாக நம் எல்லோரையும் அல்லாஹ் மாற்றியமைக்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும், சக்தியையும் பலத்தையும் பெற வேண்டும் என்று எல்லாம் வந்த அல்லாஹ்வை பிரார்த்திப்பதனாக உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மரமான நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம். அலமீன்
செய்ய வேண்டிய